வெளிப்படுத்தல் 8:13.
பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற மூன்று தூதருடைய சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இட் இஸ் எ கேதரிங் டைம். இப்பொழுது கூட்டி சேர்க்கிற நேரம். இட் இஸ் எ கேதரிங் டைம். இங்க 8:13 வசனமானது முதல் 4 எக்காலங்களுக்கு பின்பு வருகிறது. அந்த 8 நீங்க வாசிக்கும் பொழுது முதல் 4 எக்காலங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு இந்த வசனம் 13 வருகிறது. அதன் பின்பு நீங்க 9 போகும் பொழுது 5 எக்காலமும் 6 எக்காலமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு நீங்க வெளிப்படுத்தல் 11:15 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க 7 எக்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எங்க வருகிறதுனா 4 எக்காலத்துக்கும் 5 எக்காலத்துக்கும் மத்தியில இந்த வசனம் வருது. இந்த மத்தியில இந்த வசனமானது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். ஐ பிஹெல்ட் அண்ட் ஹியர்ட் அன் ஏஞ்சல் ஃப்ளையிங் த்ரூ த மிட்ஸ் ஆஃப் ஹெவன். ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஐயோ 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 என்று 3 ஐயோ சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். 4 எக்காலங்கள் அங்கே ஊதப்படுகிறது. 4 ஏஞ்சல்ஸ் சவுண்டட். இன்னும் 3 ஏஞ்சல்ஸ் வந்து எக்காலத்தை ஊத வேண்டும். முதல் 4 எக்காலங்கள் ஊதப்பட்டாய்விட்டது. இன்னும் 3 எக்காலங்கள் ஊதப்பட வேண்டும். அதுக்கு மத்தியில இந்த 8:13 வருகிறது. முதலாவது தூதன் எக்காலம் ஊதும் பொழுது பூமியானது பாதிக்கப்படுகிறது. 2 தூதன் எக்காலம் ஊதும் பொழுது சமுத்திரம் பாதிக்கப்படுகிறது. 3 தூதன் எக்காலம் ஊதும்படும் பொழுது நீரூற்றுகள் பாதிக்கப்படுகிறது. 4 தூதன் எக்காலம் ஊதும் பொழுது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுகிறது. 4 ஏஞ்சல்ஸ் சவுண்டட் தேர் ட்ரம்பெட். இப்பொழுது 5 எக்காலம் இருக்கிறது, 6 எக்காலம் இருக்கிறது. இதுக்கு மத்தியில இந்த வசனம் வந்திருக்கு. 4 ஏஞ்சல் சவுண்டட். 3 ஏஞ்சல்ஸ் ஆர் யெட் டு சவுண்ட். அவர்கள் இன்னும் 3 தூதர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆனால் அதை மத்தியில இந்த 13 வசனம் வருகிறது. அதான் இதான் 4th seal ஆயிருக்கு. இது 4 முத்திரையாயிருக்கு. இப்பொழுது நாம் அந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். 4 முத்திரையில் எங்க எந்த ஜீவன் சொல்லு வந்து பார் என்று சொல்லுகிறது என்றால் ஈகிள். அதனால் இப்போ ஈகிள் டைமில் இருக்கிறோம். அதாவது 4 தூதன் யார் என்றால், அந்த 8:13 வசனத்தில் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் என்றால் அந்த தூதன் ஈகிளாக இருக்கிறார். அவர் ஒரு ப்ராஃபட்டாக இருக்கிறார். ஈகிள் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்பொழுது இங்க 4th seal ஆரம்பிக்கிறது. 4 முத்திரை ஆரம்பிக்கிறது. அந்த தூதன் வந்து ஈகிளாக இருக்கிறார். அவர் ஒரு ப்ராஃபட்டா இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இனி எக்காலம் ஊத போகிற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவளுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். முதல் 4 எக்காலங்களும் இயற்கையை பாதிக்கிறது. மீதி இருக்கிற மூணு எக்காலம் வந்து மனுஷங்களை பாதிக்கும். அது இயற்கை சம்பந்தப்பட்டது. அது பூமி, சமுத்திரம், நீரூற்றுகள், இது சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், இந்த இயற்கை எல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது மீதி மூணு எக்காலங்கள் வந்து பூமியில் குடியிருக்கிறவளை பாதிக்கிறது. பூமியில் குடியிருக்கிறவளுக்கு ஐயோ ஐயோ. ஐந்தாம் எக்காலம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஐந்தாம் எக்காலம் அது முதலாம் உலக யுத்தமாய் இருக்கிறது. ஆறாம் எக்காலம் இரண்டாம் உலக மகா யுத்தமாக இருக்கிறது. முதலாம் உலக யுத்தமானது 1914 1918 அது நடந்தது. 1918 நவம்பர் மாதம் 11 11 மணிக்கு அந்த யுத்தமானது திடீரென்று நின்று போய்விட்டது. அதன் பின்பு 1939 1945 வரைக்கு நம்ம ரெண்டாம் உலக யுத்தம் உலகத்திலே நடந்தது. ஹிரோஷிமா நாகசாக்கி என்ற இடத்திலே ஜப்பானில் அமெரிக்கா ரெண்டு அணுகுண்டுகளை போட்ட உடனே அந்த உலக யுத்தமானது முடிவுக்கு வந்தது. நாம் இப்பொழுது மூன்றாம் உலக யுத்தத்தை எதிர் நோக்கி இருக்கிறோம். நம்ம ரெண்டாம் ஐயோவுக்கும் மூன்றாம் ஐயோவுக்கும் மத்தியில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற நேரம் என்ன, நம்ம எங்கே பைபிளில் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் ரியல் கிறிஸ்டியனாக இருக்க முடியும். சர்ச்சைக்கு வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. சும்மா சத்தத்தை போட்டோன்ன மாதிரி எல்லாரும் ஒரு அளவோடு துதிக்கும் பொழுது சிலர் வந்து ஒரு சகோதரி அதிக சத்தம் போடும் பொழுது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதிக சத்தம் தேவையில்லை. நம்ம வந்து மீடியமான சவுண்டில் தான் ரொம்ப ஓவராக சத்தம் போடுறது அது வந்து அவ்வளோ நல்லதாக தெரியல. நம்ம வித்தியாசமான குரலில் நம்ம வந்து சத்தத்தை கொடுக்கக்கூடாது. வாழ்ந்து காமிக்கிறது தான் முக்கியம். சத்தம் போடுறது ரெண்டாவது. வார்த்தையை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, அதன்படி வாழ்கிறோமாங்க தான் முக்கியமே ஒழிய நம்ம எல்லாரை காட்டிலும் அதிக சத்தம் போட்டதுனால நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதனால் பாருங்க, ரெண்டாம் உலக யுத்தமானது அங்கே 1945 அது முடிவடைந்தது. 1939 1945 வரைக்கும். இப்பொழுது நீங்கள் 2021 ஜீவிக்கிறீங்க. நீங்கள் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கும் மூன்றாம் உலக யுத்தத்துக்கும் மத்தியில் நம்ம ஜீவிக்கிறோம். இல்லை, ஏழாம் எக்காலம் வந்து வெளிப்படுத்தல் 11:15 இருக்கிறது. ஏழாம் தூதன் எக்கால ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின என்ன கம்பீர சத்தங்கள் வனத்திலே உண்டாயிற்று. இது அது வந்து ஏழாம் எக்காலம். அதுக்கு மத்தியில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். ரெண்டாம் ஐயோவுக்கும் மூன்றாம் ஐயோவுக்கும் மத்தியில் ஜீவிக்கிறோம். அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஒன்பதாவது 5 எக்காலத்தில் என்ன வாசிக்கிறோம், பாதாள குழியானது திறக்கப்படுகிறது. 9:1 வாசிக்கலாம்.
5 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது.
வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அங்க வந்து நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டது. பின்பு அது பர்சனலைஸ் ஆகுது. அது ஒரு பர்சனை குறிக்கிறது. அவனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் அந்த நட்சத்திரத்துக்கு கிடையாது. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அல்ல, அந்த நட்சத்திரம் ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் யாரு, லூசிபர், சாட்டன். ஹல்லேலூயா. பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அந்த கீ ஆஃப் நாலேஜ், கீ ஆஃப் சயின்ஸ், கீ ஆஃப் த பாட்டம்லெஸ் பிட், பாதாள குழியானது திறக்கப்பட்டது. அது வந்து கீ ஆஃப் நாலேஜ், கீ ஆஃப் சயின்ஸாக இருக்கிறது. முதல் உலக யுத்தம் நடக்கும் வரைக்கும் உலகத்தில் விஞ்ஞானம் அதிகம் கிடையாது. பின்பு விஞ்ஞானம் அதிகமாக மாறினது. ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு உலகம் வந்து விஞ்ஞான உலகமாக மாறிவிட்டது. இப்போ அதிக டெக்னாலஜி, அதிக சயின்ஸ். ஆனால் முன்னால் ஒரு காலத்தில் விஞ்ஞானம் கிடையாது. உலகமே அக்ரிகல்ச்சர் வேல்டாக தான் இருந்தது. விவசாயம் செய்கிறவங்களாக தான் இருந்தாங்க. இண்டஸ்ட்ரி கூட அதிகமாக வரல. பின்பு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, தொழிற்சாலைகள் வந்தது. இப்பொழுது வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஏஜில் வந்திருக்கிறோம், ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்பொழுது விஞ்ஞான உலகத்திலே நம்ம வந்திருக்கிறோம். இந்த யுத்தங்கள் ஆனது அது எப்படி முடிவடைகிறது என்றால் விஞ்ஞானத்தில் போய் முடிவடைகிறது. அவன் பாதாள குழியை திறக்கும் பொழுது வெட்டுக்கிளிகள் அங்கிருந்து வந்தது. அது பிசாசுனுடைய ஆவிகளாக இருக்கிறது. உலகம் அனைத்தையும் அங்கே இருந்து சென்றால் அந்த வெட்டுக்கிளிகள் வந்து தாக்குகிறது. தேவனுடைய முத்திரையை தரித்திராத அனைவரையும் அது சேதப்படுத்தினது. தேவனுடைய முத்திரையை தரித்திராத அனைவரையும் சேதப்படுத்தும்படியாக அதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய முத்திரை என்னது? பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவது. அவைகளுக்கு ஒரு தூதன் உண்டு. அவன் பாதாளத்தினுடைய ராஜனாய் இருக்கிறான். அவனுடைய பெயர் எபிரேய பாசையில் அபத்தோன் என்றும் கிரேக்க பாசல்ல அப்போலோனியன் என்றும் பெயர். பதினோராம்
என்று
அவைகளுக்கு ஒரு ராஜன், அந்த வெட்டுக்கிளிகளுக்கு, அந்த அசுத்த ஆவிகள் எல்லாத்துக்குமே ஒரு ராஜன் உண்டு. த கிங் ஆஃப் த லோகஸ்ட். அவன் யாரு? ஃபாலன் ஸ்டார், வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம். அவன் ஒரு ராஜாவாய் இருக்கிறான். அவன் ஒரு தூதனாயிருக்கிறான், பாதாளத்தின் தூதன். அவன் வெட்டுக்கிளிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான். அவன் ஃபாலன் ஸ்டார், விழுந்து போன நட்சத்திரம். கர்த்தர் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளினார். அவன் விழுந்து போன நட்சத்திரம். He was given a key to open the bottomless pit. அந்த பாதாள குழியை திறக்கும்படியான அவனுக்கு திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாளத்தில் உள்ள ஆவிகள் வந்து இப்பொழுது இங்க பூமிக்கு வந்து விட்டது. Hell is being created on the earth. இப்போ உலகம் வந்து பாதாளமாக இருக்கிறது. எல்லா அசுத்த ஆவிகளும், பாதாளத்தில் உள்ள அசுத்த ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல வந்து விட்டது. பாதாளம் ஓவர் ஃபுளோ ஆகி இப்பொழுது பூமியிலே வந்து விட்டது. பூமியானது இன்றைக்கு பாதாளமாக இருக்கிறது. இரண்டாம் எக்காலம் வந்து அந்த இரண்டாவது ஐயோ இரண்டாம் உலக யுத்தமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் மூன்றாம் உலக யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், தேர்ட் வோவை எதிர்நோக்கி இருக்கிறோம். இரண்டாம் உலக யுத்தம் முடிந்து விட்டது. நாம மூன்றாம் உலக யுத்தத்தும் வர காத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இதை என்ன சென்றால் இந்த ஈவில் ஸ்பிரிட் எல்லாமே, இந்த தவளைக்கப்பான ஆவிகள் எல்லா பூமியின் ராஜாக்களையும் ஒன்று சேர்க்கிறது. கேதரிங் டுகெதர் ஃபார் ஆர்மகெடன், அர்மகதோன் யுத்தத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. அதே சமயத்தில் செவன் தண்டர்ஸ் அட்டர்ட் தர் வாய்ஸஸ், ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. அந்த ஏழு இடிகள் வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த செவன் சீல்ஸ், ஏழு முத்திரைகளுக்குள் அடங்கியிருக்கிற அந்த வெளிப்பாடுகள், அது என்ன செய்கிறந்தால் மனவாட்டியை ஒன்று சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிள் உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன், கவனமாக கவனிங்க. அதனால டூ கேதரிங், அந்த ரெண்டு கேதரிங் நடக்கிறது. இட் இஸ் அ யுனைட்டிங் டைம், இட் இஸ் அ கேதரிங் டைம். இப்பொழுது எல்லாம் ஒன்று சேர வேண்டிய நேரம். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் என்ன சென்றால் எல்லா உலகத்தையே ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் குளோபலிசம், உலக மயமாக்கப்படுதல். எந்த பேங்கில் உலகத்தில் நீங்கள் எந்த பேங்க்லேயும் பணம் எடுக்கலாம், யாருக்கும் எங்கே யாருக்கும் பணம் எந்த நேரத்துலையும் அனுப்பலாம். நீங்கள் எந்த பொருளையும் உலகத்தில் இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும். அது உலகத்தையே அது இணைக்கிறதாக இருக்கிறது. இட் இஸ் அன் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் தொடர்பு நிறைந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறது. யாரோடு கூட நீங்கள் எந்த நேரத்துலையும் பேசலாம். உலகத்தில் இருக்கிற யாரோடு, அமெரிக்காவில் இருக்கணோடு நீங்கள் இங்கேருந்து உடனே பேசலாம், மலேசியா சிங்கப்பூரில் இருக்கணோடு பேசலாம், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்க கூட நம்ம பேச முடியும். அவ்விதமான ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இட் இஸ் அன் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், It is a uniting time. It is a time between the second woe and the third woe. ரெண்டாம் ஐயோவுக்கும் மூன்றாம் ஐயோவுக்கும் இருக்கிறோம், மத்தியிலே இருக்கிறோம். அதனால ரெண்டு ஐயோ முடிஞ்சு விட்டது. அந்த 8:13 ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதில் ரெண்டு முடிந்து விட்டது, மூணு இன்னும் வரல. நீங்கள் அதுக்கு மத்தியில் ஜீவிக்கிறீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். கர்த்தர் சத்தம் போடுதல் ஒன்றுமே இல்லை. நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் நாலேஜ் நமக்கு அவசியம். அதுதான் நமக்கு தேவை. நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், பைபிள் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறது, நம்முடைய ப்ராமிஸ் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது என்ன சொன்னால், 7 எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயிற்று. 7 எக்காலம் அது என்ன செய்யும்? தேவண்ட ராஜ்யத்தை கொண்டு வருகிறது. ஆமே. அனதர் கிங்டம், கிங்டம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் ஹிஸ் கிரைஸ்ட், ஹெவன்லி கிங்டம். அந்த ஹெவன்லி கிங்டம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அந்த தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே சாபிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்ன, 7 எக்கால சத்தமானது, அந்த செய்தியானது தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்துக்கு கொண்டு வருகிறது. ஆமென். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறான். இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அர்மகதோன் யுத்தம், அதான் தேர்ட் வேர்ல்டு போர். அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு அவன் பூமியின் ராஜாக்களை கேதர் பண்ணுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், 7 திறந்து அவர் வந்து அந்த வெளிப்பாடுகளை, இன்னைக்கு 7 நமக்கு வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்பாடுகள் தான் நம்மை வந்து இதை ஒன்று சேர்க்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக? ராப்சருக்காக ஒன்று சேர்க்கிறது. அந்த 7 மெசேஜ் நம்ம கிட்ட இருக்கு. யாரை பார்த்தாலும் கரெக்டா சத்தியம் சொல்லுவோம். நீங்க வந்து ட்ரினிட்டியில இருக்கிறீங்க, நீங்க போற சாவன் ட்ரினிட்டி. ட்ரினிட்டிங்க வார்த்தை பைபிளில் கிடையாது, தேவத்துவம் தான் இருக்குது. தேவத்துவம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கு. கொலோசே 2:9 சொல்லியிருக்கு. அது 3 கிடையாது, அது 1 தான். ஆனால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரபுறமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது என்று கொலோசே 2:9 சொல். நீங்கள் ஒரு புது உபதேசத்தில் இருக்கிறீங்க. அந்த உபதேசம் பாபிலோனிய உபதேசம், அந்த உபதேசம் வந்து ரோமன் கத்தோலிக்க உபதேசம். அந்த திருத்துவத்தில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா மாறிடலாம். எல்லா பெந்தகோசக்காரனும் ப்ரோட்டஸ்டன்ட்காரனும் கத்தோலிக்கத்தோடு கூட போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொதுவான கொள்கை திருத்துவம். நம்ம வந்து அதை விட்டு வேறு பிரிஞ்சிருக்கிறோம். நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணுகிறோம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த பைபிள் ஒன் காடை பிரிச்சு சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாயிருக்கு. ஆண்டவர் இதில் ஒரு ஆத்மாக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன் தேவனால முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் டெர்னிட்டியை விட்டுட்டு ஒன் காடுக்கு வர்றாங்க. டைட்டில் பேப்டிசத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்பு என்று ஞானஸ்தானத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்மகிட்ட அந்த வெளிப்பாடான செய்தி இருக்கிறது. நமக்கு 7 காலங்கள், 7 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள், 7 இடி முழக்கங்கள்னா என்ன, அந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில வசனங்களை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்களே தவிர, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த மனுஷனுடைய செய்தி தான் அதை வெளிப்படுத்தும் என்று கர்த்தர் ஏற்கனவே கிபி 95:96 சொல்லியிருக்கிறார். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாக தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊது போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். அது 7 கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தூதன் பவுல் அதன் மீன் மாற்றின் இரேனேஸ் கொலம்போ லுத்தர் வெஸ்லி, அதுக்கு பிறகு கடைசியா வந்து ஏழாம் தூதன் வருகிறார். அந்த ஏழாம் தூதனுக்கு தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அந்த சிம்பலுக்கு பின்னால அந்த அடையாளத்துக்கு பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டார். அவர் இந்த அந்த அவருடைய செய்தி அதான் எக்காலம். எக்காலம் என்றால் செய்தி. அந்த எக்காலமானது இன்னைக்கு தேவ ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மனுஷனுடைய உபதேசத்திலிருந்து, சாபன உபதேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்து நம்ம வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாபிலோனை விட்டு நம்ம விலகி நம்ம இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அல்ல, மனுஷனுடைய உபதேசத்திலிருந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்குள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இதயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. த கிங்டம் ஆஃப் காட் எஸ்டாப்லிஷ் இன் அவர் ஹார்ட். ஒரு நாளிலே இட் வில் பி எஸ்டாப்லிஷ் ஆன் த எர்த். அது பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமா நமக்குள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நம்மளை ஆளுகை செய்கிறது. ஒரு சாபன உபதேசம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மை ஆளுகை செய்கிறது. ஒரு நாளில நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஆமே. அதான் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்துல பல ராஜ்யங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு யூனியன் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ரெண்டு கவர்மெண்ட்டும் நம்மளை ஆளுகை செய்கிறது. இந்த ஆளுகையில இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. மனுஷனுடைய ஆளுகையில இருக்க எனக்கு அறவே விருப்பம் கிடையாது. தேவன் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இதனால்தான் நம்ம பாலிடிக்ஸ்ல சேருவதில்லை. பாலிடிக்ஸ்ல சேர்றவங்க கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆளுகை செய்வாங்க. அதனால அது அவங்களுக்கு அதுக்கு அதுக்குன்னு தனி ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன், ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன் ஒரு உலகப்பரமான ராஜ்யத்துக்காக பாடுபட மாட்டான். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுகிறான். ஹல்லேலூயா. மெசேஜில் இருந்துட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சிலர் வந்து இருக்க முடியாம போயிட்டாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் நம்மளை வஞ்சிக்க கூடாது. நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். ஆமே. அது சீக்கிரமாய் வரப்போகுது. இந்த ஏழாம் தூதனுடைய மெசேஜ் தான், இந்த செவன்த் ஏஞ்சல் மெசேஜ் தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறது. ஆமே. இட் இஸ் எ யுனைட்டிங் டைம் பிட்வீன் த செகண்ட் வோ அண்ட் த தேர்ட் வோ. தேர் இஸ் எ யுனைட்டிங் டைம். ரெண்டாம் ஐயாவுக்கும் மூன்றாம் ஐயாவுக்கும் மத்தியிலே இட்ஸ் எ யுனைட்டிங் டைம், கேதரிங் டைம். இப்பொழுது நம்ம ஒன்று சேர வேண்டிய நேரம். அல்ல, எப்படி அது ஒன்று சேருகிறது என்று கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு சென்டென்ஸையும் கவனமாக நீங்கள் கவனிங்க, மிஸ் பண்ணாதுங்க. எல்லாம் ஆவிக்குரிய வார்த்தைகள். நீங்கள் கவலையீனமாக கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. Between the second war and the third war, there is a uniting time. ரெண்டாம் உலக யுத்தத்துக்கும் மூன்றாம் உலகத்துக்கு யுத்தத்துக்கு மத்தியிலே இது வந்து ஒன்று சேர வேண்டிய நேரம். தனித்தனி கொள்கையில இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே இருதயமும் ஒரே மனசும் வேணும். அதனால இப்பொழுது நம்ம ஓன் ஒப்பீனியன்ல இருக்க வேண்டிய நேரம் கிடையாது. எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை வேண்டும். ஆமீன். உலகத்தின் ராஜாக்கள், அதிபதிகள் யுனைட்டிங் டுகெதர் ஃபார் அர்மகெடன். அவங்க வந்து அர்மகதோனுக்கு தங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் மனவாட்டி, த பிரைட் இஸ் யுனைட்டிங் ஃபார் த ராப்சர். ஹல்லேலூயா. ரெண்டு ஒன்று சேர்றது இருக்குது. உலகத்தின் ராஜாக்கள், அதிபதிகள் எல்லாம் அர்மகதோன் யுத்தத்துக்கு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ அந்த டைமில் இருக்கிறீங்க. நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சருக்காக ஒன்று சேருகிறோம். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் இப்பொழுது வார்த்தைக்கு வருகிறாங்க. யோசிச்சு பார்த்தேன், நம்ம வந்து வார்த்தையில வரணும்னு ஆண்டவர் அறிஞ்சதுனால நம்மளை தெரிஞ்சு கொண்டாரா அல்லது அவரு நியமிச்சதுனால நம்ம வந்திருக்கிறோமா என்று பார்க்கும்பொழுது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். நீங்க வார்த்தையில வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும், அதனால உங்களை முன்குறிச்சார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இல்ல உங்களை முன்குறிச்சதுனால நீங்க வார்த்தையில வந்திருக்கீங்கிறது இன்னொரு கருத்து. நான் இந்த கருத்தை தான் பிலீவ் பண்றேன். இன்னைக்கு நான் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணுவேன், அவர் முன்குறிச்சிருக்கிறார். நான் மெசேஜை பார்க்கிறேன், நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி அவர் வந்து அறிஞ்சிருந்தாருன்னு இங்க சொல்றதை விட அவர் அதை முன்குறிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் என்னை முன்குறித்ததுனால நான் வார்த்தைக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால யார் யார் ஆண்டவர் முன்குறித்தாரோ அவங்க வார்த்தையில வருவாங்க. இன்றைக்கு யார் யார் சர்ச்சைக்கு வருவாங்க, யார் யார் வர முடியாம போகும், எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதையுமே நம்ம வந்து வேற விதமா சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நியமிச்சிருக்கிறாரோ அவ்வளவு வருமானம் வரப்போகுது. எந்த ஸ்தானத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும்னு வச்சு நியமிச்சாரோ அந்த ஸ்தானத்துல ஆண்டவர் ஏற்ற வேலையில கொண்டு சொல்லுவார். எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. இவ்விதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் ஏற்கனவே அவர் தெரிஞ்சிருக்கிறார், ஏற்கனவே அவர் முன்குறித்திருக்கிறார். அதன்படிதான் நடந்து கொண்டு வருகிறது. இந்த ஊழியம் தேவனால ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறது. இது மனுஷனால என்னுடைய முயற்சியினால அல்ல, தேவன் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். யார் யார் இங்க கேதர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, இந்த வார்த்தையில யார் யார கேதர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்க வந்து அந்தந்த டைம்ல வர்றாங்க. இட் இஸ் எ யுனைட்டிங் டைம். நீங்க ரேப்சருக்காக ஒன்று சேரும் பொழுது உலகத்தின் அதிபதிகள், நாட்டு அதிபதிகள், நம்ம நாட்டு அதிபதி, உலகத்தில் இருக்க அதிபதிகள் அர்மகதோன் யுத்தத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு சொல்வதற்காக தேர்ட் வோ, மூன்றாம் ஐயோக்கு ஜனங்களை இன்றைக்கு கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்கிற சமயம் இட் இஸ் ஹேப்பனிங் நவ், இட் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கு. ரூத் வந்து போவாஸ் வீட்டுக்கு போறதுக்காக ஆயத்தமாயிருக்கிறார். களைகள் வந்து சுட்டரிக்கப்படுவதற்கு கட்டுக்கட்டாக கட்டப்படுகிறது. முதல்ல களைகளை கட்டுங்க, களைகள் ஒன்று சேர்கிறது, கட்டாக கட்டப்படுகிறது. அது என்ன கேதர் ஆகிறது, எதுக்காக? சுட்டரிக்கப்படுவதற்காக. கோதுமை வந்து இப்பொழுது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுது, எதுக்காக? அது வந்து எஜமானுடைய வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. களைகளும் ஒன்று சேர்கிறது, கோதுமையும் ஒன்று சேர்கிறது. டூ கேதரிங், இட் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அல்ல, களைகளை முதலாவது கட்டுக்கட்டாக கட்டுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 13:30.
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்.
இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் இப்பொழுது நடக்கிறது. முதலாவது களைகளை கட்டுக்கட்டாக கட்டுங்கள். அதனால இது பெந்தகோச கட்டு, இது டிபிஎம் கட்டு, இது வந்து ஏஜி கட்டு, இது வந்து சிஎஸ்ஐ கட்டு, இது வந்து கத்தோலிக்கு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாபனங்களும் மொத்தமாக கட்டப்படுது. பண்டல் பண்டலா, பண்டல் பண்டலா கட்டப்படுது. நாங்கள் ஏஜிக்கு போறோம், அது ஒரு பண்டல், கலையினுடைய பண்டல். எங்க சர்ச்சைக்கு நிறைய பேர் வராங்க. ஓ, ஒரு பெரிய கட்டு, அது ரொம்ப பெரிய கட்டு. அதனால ஒவ்வொரு சாபனங்களும் ஒரு பண்டல் பண்டலா இருக்கிறது. இப்பொழுது அந்த பண்டல்கள்லாம் ரொம்ப டைட்டா கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க, எதுக்காக? சுட்டரிக்கப்படுவதற்காக. எங்க சுட்டரிக்கப்படுது? அர்மகதோன் யுத்தத்திலே சுட்டரிக்கப்படுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவர் கோதுமையை வந்து த்ரஷிங் ஃப்ளோருக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன சென்றால் அந்த தூற்று களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கே செப்பரேட் ஆகுது, பதரையும் கோதுமையும் செப்பரேட் பண்ணுகிறார். புத்தி இல்லாத கனிகளையும் புத்தி உள்ள கனிகளையும் அவர் செப்பரேட் பண்ணுகிறார். இப்ப ரெண்டு சேர்ந்து தான் இருக்கு, பதரும் கோதுமையும் சேர்ந்திருக்கு. பின்பு பதரை வந்து அவர் அப்புறப்படுத்தி செப்பரேட் பண்ணிட்டு கோதுமை வந்து களஞ்சியத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. நம்ம ராப்சர்ல பங்கு பெறுவோம். இட் இஸ் எ கேதரிங் டைம். இப்பொழுது நம்ம வந்து ஒன்று சேர்கிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம். மெசேஜ் வந்து நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும். The seven thunders வந்து நமக்கு rapturing faith கொண்டு வருகிறது. It is a gathering time. It is a uniting time. நம்ம இவ்விதமான ஒரு நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Three powers are united together. மூன்று வல்லமைகள் ஒன்று சேருகிறது. அதான் நாலாம் முத்திரை. முதலாம் முத்திரை சிங்கம், ரெண்டாவது காளை, மூணாவது மனுஷமுகம். இந்த முடிந்து விட்டது. இப்பொழுது நம்ம நாலாம் முத்திரையின் காலத்தில் வந்திருக்கிறோம். ஈகிள் டைம்ல வந்திருக்கிறோம். ஆமே. நாலாம் முத்திரை உடைத்த பொழுது அங்க என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம்.
அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனாளர் வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
சரி, அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்களை கொலை செய்வதும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? இப்பொழுது நம்ம அந்த டைம்ல இருக்கோம். உலகமானது இன்றைக்கு போர்சீல இருக்கிறது. நாலாம் ஜீவன் வந்து ஈகிளா இருக்கிறது. ஈகிள் என்ன சொன்னால் வந்து பார், கம் அண்ட் சீ. அதான் ஓபனிங் ஆஃப் த வேர்ல்டு, ஓபனிங் ஆஃப் த மிஸ்ட்ரி. அதான் வந்து பார் என்றால் என்ன அர்த்தம்? நீ வந்து அந்த ரகசியத்தை பாரு, என்ன நடக்கிறது என்கதை பாருன்னு சொல்லி அந்த ஈகிள் நாலாம் ஜீவன் சொல்லுகிறது. அந்த கழுகு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? இட் இஸ் எ யுனைட்டிங் டைம். முதலாம் அங்க முதலாவது குதிரை வெள்ளை குதிரை, அது ரிலிஜியஸ் பவர். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். கத்தோலிக்க மார்க்கம் உலகத்துல வந்து உலகம் முழுசும் பரவி விட்டது. அது அநேக ஜனங்களையும், அது 124 கோடி மக்களை ஒன்று சேர்த்து விட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். அவனுக்கு என்ன, அவன் கையிலே அங்கே வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அதனால எல்லா கத்தோலிக்ஸா மாறிட்டாங்க. அதை பிறகு ரெண்டாவது என்ன செய்தால், ருபுத்திர உடைக்கும் பொழுது சிவப்பு குதிரை. அவன் அந்த பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம் வைத்து 6,80,00,000 புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை கொலை செய்து போட்டான். மாதாவை வழிபடாத 6,80,00,000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து மாதாவை கும்பிடாதங்கன்னு சொன்னாலும் அதை நிறுத்த மாட்டாங்க. அல்லது மாதாவே நேரடியாக வந்து கத்தோலிக்க மார்க்கத்து மக்களை பார்த்து நான் கடவுள் கிடையாது, இயேசு தான் தேவன், என்ன நீங்க கும்பிடாதங்க செலை வைக்காதங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க. பெந்தகோசக்காரங்களுக்கு இதை இயேசு கிறிஸ்து வந்து நான் என் தூதனாகிய சவரன் வில்லியம் மேரியன் பிரன்காமை அனுப்பினேன், 7 முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தினேன், இந்த மெசேஜ் தான் கடைசி கால செய்தி, இதை நீங்க பிலீவ் பண்ணி வார்த்தைக்கு திரும்புங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் நல்லது தான், ஆனாலும் அது உங்களை ராப்சர் கொண்டு செல்லாது. நீங்க வந்து வரத்தை அல்ல என்னையே நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க வேர்டை ரிசீவ் பண்ணணும். நீங்க கிப்ட விட்டுட்டு கிவர்ட வாங்க. அவங்க கிப்ட பெற்றுங்க, நம்ம கிவரை பெற்றுக்கோ. அந்த வரத்தை கொடுத்த ஆண்டவரே பெற்றிருக்கோம். அதான் அவருடைய வேர்டு. நான் ஃபுல்னஸ்ஸா வேர்டா இருக்கிறேன், இந்த ஃபுல்னஸ்ஸா வேர்டை ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே நேரடியா வந்தாலும் கேட்க மாட்டாங்க. அதனால்தான் அங்க வந்து அது அனுமதிக்கப்படலை. அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், நான் பாதாளத்துல வேதனைப்படுறேன், என்னை மாதிரிதான் என்னுடைய 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துல வேதனைப்படாதபடி இந்த லாசரு போயிட்டு சொன்னா நல்லா இருக்கும். மரணத்துக்கு அப்பால பாதாளம்னு ஒன்னு இருக்குது, அங்க பரலோகராஜ்யம் இருக்கிறது, அதாவது 6th dimension, 5th dimension அப்படி இருக்குது. அவங்களுக்கு அது தெரியல. அவங்க வந்து பரலோகராஜ்யம் போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, போக முடியாது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும் அப்படின்ட்டு அவன் போய் சொன்னா நம்புவாங்க. மரித்தோரிலிருந்து ஒருவன் போய் சொல்லா நம்புவாங்க. அப்பொழுது ஆபிராம் என்ன சொல்றார், அங்க வந்து மோசையும் தீர்க்க தரிசிகளும் இருக்கிறாங்க, அங்க பாசஸ் இருக்கிறாங்க, அங்க வந்து கடைசி கால செய்தியை போதிக்கிற பாசஸ் இருக்கிறாங்க, சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரியை போதிக்கிற பாசர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழ்படியலன்னா இங்க மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் போனாலும் லாசூர் போய் சொன்னாலும் ஒருத்தன் கூட நம்ப மாட்டான். அதுதான் இந்த காலத்தின் ஜனங்களுடைய நிலைமை. அதுதான் இந்த கால கிறிஸ்தவருடைய நிலைமை அவ்விதமாக இருக்கிறது. அவங்க தங்களுடைய சாபனத்தை, இத தேசு கிறிஸ்துவை விட தங்களுடைய சாபனத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த சாபனம் தான், அது எங்களுடைய தாய் சபை என்று சொல்லி அவர்கள் அவிதமாக நேசிக்கும் பொழுது வார்த்தையை விட சாபனத்தை நேசிக்கிறார்கள். நம்ம வார்த்தையை நேசிக்கிறோம். அல்லேலூயா, கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. இட் இஸ் எ கேதரிங் டைம். மூன்றாம் முத்திரையிலே இது அவன் ஒரு மூன்றாம் முத்திரையை உடைத்த பொழுது மூன்றாம் ஜீவனானது இந்த மனுஷ முகம் உள்ள ஜீவன், மூன்றாம் ஜீவன் கேமன்சி. நீ வந்து பார், இந்த ரெவலேஷனை பார், இந்த மிஸ்ட்ரியை பார் அப்படின்னு சொல்லுகிறது. அது யோவானை அழைக்கிறது. யோவான் பார்க்கிறான், இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் திராசை தன் கையில் பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு ரெண்டு படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் எங்கிருந்து வருது? நான்கு ஜீவன்களின் மத்தியிலே. நான்கு ஜீவன் மத்தியில் என்ன இருக்குது? தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. சிங்காசனம் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வெளிப்பாடை கொடுத்துருக்கிறேன், கொஞ்சம் அனாய்டிங் கொடுத்துருக்கேன். ஆயில் ரெப்ரசன்ட் ஹோலி ஸ்பிரிட், வைன் ரெப்ரசன்ட் ரெவலேஷன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பரிசுத்தாயும் நான் கொஞ்சம் வெளிப்பாடு கொடுத்தேன். லூத்தருக்கு ஆண்டவர் கொஞ்சம் வெளிப்பாடை கொடுத்தார். அதனால நீ அதை சேதப்படுத்தாத, அவங்கள நீ சாகடிக்காத, உன்னையால அவங்கள சாகடிக்க கூடாது, சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்பொழுது நாலாம் முத்திரை, நம்ம வாழுகிற காலம். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவன் ஈகிள் என்ன சொன்னார்? கேமன்சி, யூ சீ த மிஸ்ட்ரி, வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்பொழுது உலகத்துல என்ன நடக்குதுங்கிற ரகசியத்தை நீ வந்து பார், சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை நீ பார் என்று அவனை அழைக்கிறது. அதே போல இன்னைக்கு மனவாட்டியை இதை அழைக்கிறது. ஆமென். இத ஒரு மங்கின நிறம் முதல குதிரையை கண்டேன், பேல் ஹார்ஸ். இந்த மூணு கலர் மிக்ஸ் ஆகும் பொழுது அங்க மங்கின நிறம் ஏற்படுகிறது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மூணு கலரை நீங்க மிக்ஸ் பண்ணி, மூணு பெயிண்டை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா பேல் கலர் வரும். அதனால இந்த மூணு கலரும் மிக்ஸ் ஆயிருக்கிறது. இட்ஸ் எ யுனைட்டிங் டைம். அதில் ஒயிட் ஹார்ஸ் வந்து ரிலிஜியஸ் பவர், அங்கே ரெட் ஹார்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பவர். அரசாங்க வல்லமையினால தான் கொல்லப்பட்டார்கள், பொலிட்டிக்கல் பவர். அதன் பின்பு இத கருப்பு குதிரை வந்து டெமனிக் பவர். இந்த மூணு பவர் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கு. பாருங்க, இப்பந்தான் மத தீவிரவாதிகள் எழும்பி ஜாஸ்தியாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் மத சம்பந்தமான கட்சி, இங்கே வேற ஆட்சி நடக்குது. ஆனாலும் அவங்களுடைய அந்த மதத்தினுடைய தீவிரவாதங்களை ஒழிக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்களுடைய பேச்சு என்ன செய்யணும்னா, அவங்க என்ன பேசினாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அது அவங்கள சப்போர்ட் பண்ணுறனால இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணுமா? அரெஸ்ட் பண்ணாது. அவங்க மாயில வந்ததெல்லாம் பேசுறாங்க, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு விரோதமா பேசுறாங்க. அவங்க அப்படிலாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்படுது. காரணம் என்ன? பொலிட்டிக்கல் பவர். கிறிஸ்தவங்க என்ன சத்தியத்தை சொல்றதுக்கு இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த பொலிட்டிக்கல் பவர் அங்க மேல இருக்கிறது. அதுதான் ரெட் ஹார்ட்ஸ். பின்பு என்ன செய்யறால், அந்த டெமனிக் பவர், அந்த கருப்பு குதிரை வந்து அது வந்து பிசாசின் வல்லமையா இருக்கு. இன்னைக்கு மூணு வல்லமையும் சேர்ந்து இருக்கு. இந்த மூணு வல்லமையும் கேதர் டுகெதர், யுனைட்டிங் டுகெதர் வந்து பொழுது பேல் ஹார்ஸ் இப்பொழுது வந்திருக்கிறது. இப்பொழுது அவனுக்கு பேர் என்னது? மரணம். அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர்.
இது அவனுடைய மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அப்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மரணம் என்று பெயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பேரு சொல்லல, இது வரைக்கும் அவன் பேர் என்னன்னு தெரியல. ஒருத்தன் ஏறி இருந்தான், ஒருத்தன் ஏறி இருந்தான்னு போட்டிருக்கு. அவன் பேர் என்ன அது இது வரைக்கும் வழியில. இப்ப ஈகிள் என்ன செய்யுதுனா அவன் பேர் மரணம் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. ப்ராபட் மெசேஜ் என்ன சொல்லுது? தீர்க்கதரிசி செய்தி, ஈகிள் என்றால் ப்ராபட். அந்த ப்ராபட் மெசேஜ், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நமக்கு ரிவீல் பண்ணுகிறது அவன் பேர் மரணம். இதோ அவன் வந்து இப்போ டெத் இஸ் பெர்சனிஃபைடு, மரணம் வந்து ஒரு மனுஷனாக அது மாறுகிறது. அவன் பேர் மரணம், அவன் மரணம், மரணமானது குதிரையில சவாரி செய்து கொண்டிருக்கிறது. ஹெல் இஸ் பெர்சனிஃபைடு, இது அவன் பின்னே பாதாளம் பின் சென்றது. மறித்தா அடுத்த செகண்ட்ல அவங்க பாதாளத்துக்கு போறாங்க. ஒரு பாவி மறிக்கும் பொழுது அடுத்த செகண்ட்ல அவன் பாதாளத்துக்கு போகிறான். ஹெல் ஃபாலோவிங் டெத், மரணத்தை தொடர்ந்து பாதாளம் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு மெசேஜ் நம்ம கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, we have heard a message spoken to the bride. மனவாட்டியை நோக்கி அந்த செய்தி பேசுகிறது. என்ன பேசுறது? ஃபாலோ மீ, ஹல்லேலூயா, என்னை பின்பற்றி வா. அவர் வெள்ளைக்குதிரையில இருக்கிறார், அவருடைய பேர் ஜீவன். நீ என்ன பின்பற்றி வா, ஃபாலோ மீ. என்ன பின்பற்றி வந்தா நீ ஹெவனுக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மரணம் அங்க சவாரி செய்கிறது. அவனை பின்பற்றி போனா பாதாளத்துக்கு போக முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒயிட் ஹார்ஸ்ல அவர் வந்து அவங்க அவர் அவர் இங்க வந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை ஒயிட் ஹார்ஸ் வந்து அன்அடல்டேட்டட் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய கலப்படமற்ற வார்த்தையா இருக்குது. கொஞ்சம் கூட மனுஷனுடைய உபதேசங்கள் வார்த்தையோடு கலக்க கூடாது. ஒவ்வொரு சாபனமும் தங்களுடைய சொந்த உபதேசத்தை கலந்து விடுகிறது. இந்த பைபிளோடு தங்களுடைய சொந்த உபதேசத்தை கலந்து விடுறாங்க. அப்பொழுது அவங்க ஹைபிரிட் பீப்புளா மாறுறாங்க, கலப்படமான மக்களா மாறுறாங்க. நம்ம இன்னைக்கு கலப்படம் இல்லாத தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் ஜீவன். அந்த ஜீவனை நம்ம பின்தொடர்கிறோம். இந்த மெசேஜை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வி ஆர் ஃபாலோவிங் லைஃப். ஹல்லேலூயா. இந்த மெசேஜுக்கு அப்பாற்பட்டவங்க வந்து தே ஆர் ஃபாலோவிங் டெத். அவங்க டெத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது தே வில் எண்ட் அப் இன் ஹெல், அவங்க பாதாளத்திலே முடிவடைவார்கள். நீங்க வந்து ஜீவனை பின்பற்றி போகும் பொழுது யூ வில் எண்ட் அப் இன் ஹெவன். ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை உதாரணமா சொல்ல விரும்புகிறேன். அந்த ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவே வருகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். மார்க் 10:17.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒரு ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
சரி போதும். இப்ப 21:22 வாசிக்கலாம்.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார்.
என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. இயேசு ஜீவனாயிருக்கிறார். இப்ப ஜீவனை பின்பற்றி வந்த You will end up in heaven. நீ வந்து பரலோகத்தில் போய் முடிவடைவா. உன்னுடைய லைஃப் பரலோகத்தில் முடிவடையும். நீ பேல் காட்ஸ் பின்பற்றி போனா அதான் ஆர்கனைசேஷன், டினாமினேஷன். நீ எந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்தியோ அந்த ஸ்தாபனத்தில் நீ போனியன்னா உன்னுடைய லைஃப் வந்து அது பாதாளத்தில் முடிவடையும். அவனுக்கு பேர் மரணம், பாதாளம் அவன் பின் சென்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அவன் ஜீவனத்துல வருகிறான். அவனுக்கு என்ன விருப்பம்? நித்திய ஜீவனை பெற வேண்டும். He wanted to inherit eternal life. அந்த நித்திய ஜீவனாய் அவரிடத்திலே வந்து கேட்கிறான். சரியான பர்சன்ட் வந்து கேட்கிறான். முழங்கால் படிட்டு தாழ்மையோடு கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்றி வா. உன்னுடைய சாபனத்தை விட்டு விட்டு, உன்னுடைய சொந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வா. அவன் ஒரு யங் மேன், அவன் ஒரு ரிச் மேன், அவன் ஒரு ரிலிஜியஸ் மேன், ரொம்ப பக்தி உள்ளவன். சிறு வயதுல இருந்து சண்டே ஸ்கூல் படிச்சு அவன் நல்ல பையனா இருக்கிறான். இப்பொழுது அவன் பெரிய மனுஷனாக இருக்கிறான், அவன் ரிச் மேனாக இருக்கிறான். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்து என்ன சென்றால் உன்னுடைய ஸ்தாபனத்தை விட்டு விட்டு நீ வந்து சன் ஆஃப் மேனை ஃபாலோ பண்ணு. சன் ஆஃப் மேன் இஸ் கிரைஸ்ட், அல்லேலூயா. ரிவீல்ட் வேர்ட் ஆஃப் காட், தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். விண்டிகேட்டட் வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வார்த்தையானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இயேசு அற்புத அடையாளங்களினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்பதையும் மெசியா என்பதையும் காட் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். இந்த விண்டிகேட்டட் வேர்டு, இந்த ரிவீல்டு வேர்டு, மெசியா நீ வந்து பின்பற்றி வா, சன் ஆஃப் மேனை பின்பற்றி வா, இந்த மினிஸ்ட்ரியில நீ வா என்று சொல்லும் பொழுது அவன் வந்து என்ன சென்றால், அவன் வந்து தன்னுடைய ஸ்தாபனத்துக்கே போய்விட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். லூக்கா 16 22-23 வாசிக்கலாம்.
பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிராமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும்
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். இந்த ரெண்டு பேர்சனும் ஒரே ஆளுதான். மார்க் 10 லூக்கா 16 சொல்லப்பட்ட ஒரே மனுஷன் தான். அந்த ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அங்க ரெவரண்ட் எல்லாம் வர்றாங்க, பாஸ்டர் எல்லாம் ஜிப்பா போட்டுக்கிட்டு வர்றாங்க. இவர் வந்து ரொம்ப ஆவிக்குரியவராக இருந்தார், சபைக்கு நிறைய உதவிகளை செய்தார், ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்தார். இவர் பரலோகத்தில் போயிருப்பாருங்கிறாங்க. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்க, அவன் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டான். ஏனென்றால் அவன் வந்து ஈ ரிஜெக்டட் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. மனுஷகுமாண்ட ஊழியம் அவன் காலத்தில் வந்திருந்தது. தேவன் மாம்சத்தில் வந்து அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அதை பின்பற்றாதபடி தன்னுடைய சாபன முறைமையின்படியே அவன் போனனாலே இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையானது பாதாளத்திலே முடிவடைந்திருக்கிறது. Ended up in hell. He followed death. அவன் வந்து மரணத்தை பின்பற்றினான், மங்கின நிற குதிரையை பின்பற்றினான். அவனுக்கு அதான் ஸ்பிரிட் ஆஃப் டினாமினேஷன். அந்த ஸ்பிரிட் ஆஃப் டினாமினேஷனை ஃபாலோ பண்ணும் பொழுது அவன் வந்து கிறிஸ்துவை புறக்கணித்தான். நம்ம கிறிஸ்துவை புறக்கணிச்சாதான் சாபனத்தை பின்பற்ற முடியும். அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா சாபனத்தை புறக்கணிக்கணும். ஏதாவது ஒன்றை புறக்கணிக்கணும், ரெண்டுல ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்பொழுது என்ன செய்யணும்னா, அங்கே அவன் அபிதமாக அவன் செய்ததுனாலே அவன் பாதாளத்திலே முடிவடைந்தான். ரெண்டு பவர் தான் இருக்கிறது, விஸ்டம் அண்ட் ஃபெய்த், அறிவு விசுவாசம். ஒன்று அறிவு அல்லது விசுவாசம், டெத் அல்லது லைஃப், மரணம் அல்லது ஜீவன், ஜீவ விருட்சம் அல்லது நன்மை தீமை அறித்த விருட்சம், ட்ரீ ஆஃப் டெத் அல்லது ட்ரீ ஆஃப் லைஃப், ரெண்டுல ஒண்ணுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒன்னு நீ வார்த்தையை பின்பற்று, அல்லது நீ சாபன மரப்படி போய் நீ பாதாளத்துல போய் சேரு, கடைசியில பாதாளத்துல போய் சேருவான். நீ வார்த்தையை பின்பற்றினா நீ பரலோராச்சியம் மறுப்பா. ஹல்லேலூயா. டூ பவர்ஸ் தான் இருக்கு. இந்த ரெண்டு பவரும் இன்னைக்கு ரொம்ப மனுஷனுடைய வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. உலகத்திலே மிகப்பெரிய யுத்தம் மனுஷனுடைய மனசுல நடக்கிறது. The great battle ever fought. அது எங்க நடக்குது என்றால் இந்த மைண்ட்ல நடக்கிறது. அதனால ரெண்டு ஆவிகளும் என்ன செய்து போராடுறது, மனசை பிடிப்பதுக்காக போராடுகிறது. சாத்தானின் ஆவி போராடுகிறது உங்க மனசை பிடிப்பதுக்காக. அதுதான் யூடியூப்னு நிறைய செல்போன்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்க கொண்டு போராடுது, போராடி உங்க மனசை பிடிச்சுக்கிடுது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை போராடுகிறது. இங்க நீங்க வந்து கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்க கூட பேசுது, உங்க கூட போராடுது. நீங்க கேட்ட வார்த்தையெல்லாம் உங்க மனசுல வருது, அது போராடு, அது உங்களை ஆக்குப்பை பண்ணதுக்கு அது போராடு. டூ பவர்ஸ். எங்க நடக்குது யுத்தம், உங்க மனசுல தான் நடக்குது. உலகத்துல பெரிய யுத்தம், மகா பெரிய யுத்தம் உங்க மைண்ட்ல நடக்குது. ரெண்டு பவர் வந்து அந்த இடத்தை பிடிப்பதுக்காக அது போராடும் பொழுது நீங்க எது பக்கம் சாயிறீங்களோ அது போல. நீங்க கண்ணின் காட்சியிலையும் எப்பொழுதும் கண்ணின் காட்சியிலேயே மயங்கி இருப்பீர்கள் என்றால், அந்த யூடியூப் அதுல செல்போன் இதுலேயே நீங்க இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அதிலே செலவு செய்தா பிசாசு வந்து உங்களுடைய மனசை பிடிச்சுக்கிடுவான். உங்க மனசு ஆக்குபை பண்றதுக்கு தான் அவன் போராடுகிறான். இப்பொழுது உலகத்துல அதிக போராட்டமே அதுதான். உங்களுடைய மைண்டை வந்து அவன் பிடிக்க வேண்டும். அது ஒன்னு, அது டெத்தா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையே சிந்திச்சு நீங்க அதுக்கே நேரத்தை கொடுப்பீங்கன்னா அது உங்களை ஆக்குப்பை பண்ணிவிடும். அல்லேலூயா. டூ பவர்ஸ், டூ ட்ரீஸ், ரெண்டு மரங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அங்கே ஜீவ விருட்சம் இருக்கிறது. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அது உங்களை பொறுத்ததா இருக்கு. இந்த ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள் இருக்கிறாங்க, கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே உண்மையான செய்தி புறப்படும் பொழுது அதை தொடர்ந்து ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள் வருவாங்க. உண்மையான அனாயிண்டிங்ல ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை தொடர்ந்து ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள் வருவாங்க. ஜனங்கள் வந்து உண்மையான ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கிறார்களா, அங்க ட்ரூ அனாயிண்டட் பீப்புளுக்கு செவி கொடுக்கிறாங்களா, அல்லது ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புளுக்கு செவி கொடுக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டும். முதல்ல ஒரிஜினல் தான் வரும், அதன் பின்பு தான் டூப்ளிகேட் வரும். ஃபர்ஸ்ட்ல உண்மையான நோட்டை பிரிண்ட் பண்ணுவாங்க, அதன் பின்பு அதை பார்த்து டூப்ளிகேட் பண்ணுவான். டூப்ளிகேட் வந்து அதுக்கு அடுத்தாப்புல தான் வரும். உண்மையான மெசேஜ் வரும் பொழுது அதை தொடர்ந்து இதோ டூப்ளிகேட் வருகிறது. மோசே வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? He was anointed one of the Lord. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவன் வந்த உடனே என்ன வர்றான்? இத வந்து பீலேயாம் வர்றான். பீலேயாம் வந்து ஃபால்ஸ் அனாயிண்டட், கைக்கூலிக்காக தீர்க்கதரிசனம் உரைப்பான். அவன் தான் முதல்ல வர்றான். இப்ப பீலேயாம் உபதேசத்தினால 25,000 பேர் மோசம் போனாங்க. அவங்க எல்லாமே பட்டய கருக்கினால விழுந்தார்கள். பாருங்க, அவனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல முதல்ல மோசே தான், அவன் தான் உண்மையான அனாயிண்டட் மேன். இது அதுக்கு பின்னால வந்து கோரா வர்றான். இந்த கோரா வெண்ணாகம 16 ஒன்னாம் வசனத்துல அவன் வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், ஆசாரிய பட்டம் வேணும்னு நினைக்கிறான். பாசரா அழைக்கப்படலன்னா விசுவாசியா இருந்துட்டு போக வேண்டியதான். பிரசங்கம் பண்ணலாம், சத்தியத்தை சொல்லலாம், என்ன வேணாலும் உணவு செய்யலாம். ஆனா பாசர்னு அழைக்கப்படணும்னா தேவனால தெரிந்து கொள்ளப்படணும். அப்படி இல்லாம செய்யும் பொழுது பாவிகளையும் அரசியல்வாதிகளையும் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிடுது. கூட்டி வச்சு யூடியூப்ல செய்தியை கொடுத்தாப்புல பாஸ்டர் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. தேவனால நீ அழைக்கப்பட்டிருக்கணும். நீ வந்து ஃபால்ஸ் அனாயிண்டட், நீ வந்து உண்மையான ஊழியக்காரனை விட்டு பிரிஞ்சு நீ ஃபால்ஸ் அனாயிண்டடா இருக்கிறா. உன்னை உன்னையும் பின்பற்றி வருவாங்களா? வருவாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க. 250 அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டானே. 250 பிரபலமானவர்கள், அந்த பிரபலமானவர்களையே அவன் வந்து கவர்ச்சி பண்ணிட்டான். இந்த கோரா முதல்ல வந்து மோசஸ், மோசஸ் தொடர்ந்து ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள் அந்த கோரா வர்றாங்க. அதே போல பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் வரும் என்று சொல்லுகிறார். நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் வந்து மந்தையில் சிலரை பீறி போடும், சிலரை வஞ்சித்து போடுவார்கள், சிலர் வந்து ஒரு புது உபதேசங்களை கொண்டு வந்து வஞ்சித்து போடுவார்கள் என்று பசுத்த பவுல் வந்து அப்போஸ்தலர் 20:29 சொல்லுகிறார். எரேமியா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 70 இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்படுவான்னு சொல்லும் பொழுது இன்னொருத்தன் அதை தொடர்ந்து வருகிறான். அனனியா இங்க வருகிறான். அவன் வந்து 2 சொல்றான். அது ஃபால்ஸ் அனாயிண்டட். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த வருஷத்திலே அவன் செத்தான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். உண்மையான அனாயிண்டட் பெற்ற ஒரு ஒரு தீர்க்கதரிசி எலிஜா த ப்ராபெட். எலிஜா இங்க ப்ராபெட் வரும் பொழுது இதோ ஆகாப் வந்து ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று அவன் சொல்லி இருக்கிறான். இப்பொழுது சிதேக்கியான்னு ஒருத்தன் வர்றான், ஃபால்ஸ் அனாயிண்டட். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்க வந்து யுத்தத்துக்கு போனா ஜெயம் கிடைக்கும்னு சொல்றான். பாத்தீங்களா? ஆண்டவர் உண்மையான அனாயிண்டட் பெற்றது இந்த 7 தான். பவுல், மார்ட்டின், ரெனேசன், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, பிரதபென்கா, 7 தம்முடைய வலது கரத்தில் வைத்திருக்கிறார். இது வந்து உண்மையான அனாயிண்டட் பெற்றவங்க. ஆனால் ஃபால்ஸ் அனாயிண்டட் பின்னால் வருது. ஃபால்ஸ் அனாயிண்டட் அந்த ப்ரீச்சர்ஸ் வந்து ஜனங்களை எங்க நடத்தினாங்கன்னா மரணத்துக்கு வழி நடத்தினார்கள். பைபிள் அவ்வளோ உதாரணம் இருக்கிறது. இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய காலத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சத்தியத்தை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். இதோ அவனை சென்றால் பாதாளம் அவன் பின் சென்றது. அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்? பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்ப்பங்களில் உள்ளவரை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபெமைன், முதலாவது ஃபெமைன். இன்றைக்கும் அநேகர் பஞ்சத்தினால செத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் என்ன செய்யறான்? சந்திர மண்டலத்துக்கு போகிறதுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்காக கோடிக்கணக்கில் டாலரை செலவு பண்ணுறான். அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு? அங்கே போய் குடியிருக்க முடியாது. அதுக்காக கோடிக்கணக்கில் அங்கே பண்ணுறான். ஆனால் ஜனங்கள் வந்து உலகத்தில் பஞ்சத்தினால எத்தனை பேர் மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பட்டயம், பட்டயம் என்று சொல்லும் பொழுது எல்லா நாடுகளும் ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறது. அங்கேருந்து போர் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ ஊழல்னு வேற சொல்கிறாங்க. இப்படியாக போர் விமானங்களை வாங்குவது, ஆயுதங்களை குவிப்பது, அணு ஆயுதங்களை குவிப்பது. உடனே பாகிஸ்தான் என்ன செய்து அதுவும் நிறைய வாங்குது. இப்படியா ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடு வந்து ஆயுதங்கள் குவிப்பதில் இருக்கிறாங்க. சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு யுத்தத்தை தான், யுத்தத்துக்கு தான் ஆயத்தம் ஆகிறாங்க. உலகத்தில் சமாதானம் வேணும், சமாதானம் வேணும்னு பேசுறது, சமாதானம் சமாதானம் சொல்லி உலகத்தினுடைய அதிபதிகள் பேசும் பொழுது அவங்க எல்லாம் மறைமுகமாக யுத்தத்துக்கு தான் ஆயத்தம் ஆகிறாங்க. அதன் பின்பு பெஸ்டிலன்ஸ், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும். இப்போ கொரோனா வைரஸ் வந்து பரவி இருக்கிறது. இது மனுஷனால் உண்டாக்கப்பட்ட வியாதி. விஞ்ஞானிகளுடைய லேபரட்டரியில் இதோ அவங்க இதை உருவாக்கி அதை உலகமெங்கிலும் பரப்பி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வைரஸ். அது எத்தனை லட்சக்கணக்கானவர்களை கொலை செய்து விட்டது. பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் கெட்டு விட்டது. அநேகர் தற்கொலை செய்து விட்டாங்க. பிஸ்னஸில் நஷ்டம் ஆகி தற்கொலை பண்ணிட்டாங்க. எத்தனையோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, இதோ என்ன, நம்ம சொந்தக்காரர்கள் சிலர் வந்து கொரோனா வியாதினால் மறித்து அடக்கம் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வைரஸ். அது மனுஷனுடைய லேபரட்டரியில் உண்டாக்கப்பட்ட வைரஸை உலகம் முழுசும் பரப்பி இன்னைக்கு என்ன சென்றால் அந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்குது. அது கொள்ளை நோயினாலே ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு முடிவு ஏற்படலை. அதன் பின்பு துஷ்ட மிருகங்கள், பல விதமான தொத்தியாதிகள், பறவை காய்ச்சல், மேட் கவ் அப்படி என்று சொல்லி இந்த கொசுனால அதனால வியாதிகள் பரவுகிறது. டெங்கு இதை மாதிரி வியாதிகள்லாம் பரகிறத பார்க்கும் பொழுது இப்பொழுது நடந்து கொண்டிருக்க 4ஆம் முத்திரையில் இருக்கும் அந்த பாதிப்பு இன்னைக்கு உலகத்தின் மக்கள் மத்தியில் இருக்கு. சாத்தான் இவ்விதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஈகிள் என்ன சொல்லுது? கமன்சி அன்கவரிங் த மிஸ்ட்ரி, ரகசியத்தை வெளிப்படுத்துறது. பிசாசு இப்ப பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மரணம் பேரு, பாதாளம் அவன் பின் சென்றது. அவனை ஃபாலோ பண்றவங்க பாதாளத்துல போறாங்க. இப்பொழுது உலகமானது இவ்விதமாக பாதிக்கப்பட்டிருக்குது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும், அது வந்து கொள்ளை நோயினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அது இன்னைக்கு உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் எ யுனைட்டிங் டைம். அது ரிலிஜியஸ் பவர், அது டெமனிக் பவர், அது பொலிட்டிக்கல் பவர், எல்லா பவர், எல்லா வல்லமையும் ஒன்று சேர்ந்து வந்து உன் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கொரோனாவுக்கு தடுப்பூசி போடலன்னா ரேஷன் வாங்க முடியாது. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. என்ன செய்ய முடியும் பாருங்க. அதை வந்து கட்டாயப்படுத்தும். தடுப்பூசி போடுறது தப்பா? தப்பு இல்லை, போடுங்க, போட்டுக்கிடலாம். ஆனால் நமக்கு பரிசுத்தாவி நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இன்னாகுலேஷன் நமக்குள்ளே இருக்கிறது, அந்த தடுப்பு மருந்து நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தினா என்ன செய்ய முடியும்? கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. உங்களை அப்படி பண்ணிடும். நீங்கள் ஒரு பொருளை கடையில் வாங்க முடியாது. ஆனால் எக்கானமிக் பவர், அந்த எக்கானமிக் பவர் தான் அந்த கருப்பு குதிரையாக இருக்கிறது. கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது, அல்லது நீங்க பேங்க்ல பணம் போட முடியாது, உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண முடியாது, உங்க செல்போனை நீங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க வந்து முடக்கி வச்சிருவாங்க. முடக்கி வச்சா என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இதுதான் கடைசி காலத்தினுடைய சூழ்நிலை. எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது வந்து கிளைமேக்ஸை எதிர்நோக்கி கொண்டு போயிருக்கு, உச்சகட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த ஈகிள் என்ன பண்ணுது? அன்கவரிங் த மிஸ்ட்ரி, அன்கவரிங் த ஸ்கீம் ஆஃப் த எனிமி. சத்ருடைய சதி திட்டங்கள் என்ன என்பதை கழுகு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நாம அந்த ஈகிள் அனாயிட்டிங்கை பெற்றிருக்கிறோம். ஆமென். பிட்வீன் 6th அண்ட் 7th வயல் மத்தியில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். பிட்வீன் 6th அண்ட் 7th வயல் மத்தியில் என்ன நடக்குது? ஆறாம் எக்காலத்துக்கும் ஏழாம் எக்காலத்துக்கும் மத்தியில் என்ன, ஏழாம் கோபகலசத்துக்கும் மத்தியில் என்ன நடக்குது? இந்த கோபகலசங்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் இருக்கு. 7 கோபகலசங்களும் ஒரே அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆறாம் கோபகலசத்துக்கும் ஏழாம் கோபகலசத்துக்கும் மத்தியில் நம்ம இருக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 12 இருந்து வாசிக்கலாம்.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்போது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்போது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளர் தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வளமுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு.
சரி, இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது 6 கோபகலசத்துக்கும் 7 கோபகலசம், 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்தி என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. இன்னைக்கும் ஐப்ராத் நதி இருக்குதான் செய்து. அதில் ஒரு பிரதர் எனக்கு கடந்த நாளில் சொன்னார், அந்த நதியில் எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்குமா, இப்போ அந்த நதி வற்றிருக்கான், இப்போ அங்கே தண்ணி இல்லை. அந்த இராக்கில் பாய்து அது. அதனால் அந்த ஐப்ராத் நதி வந்து இப்பொழுது வற்றி போயிருக்கு. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக, இதை அந்த ஜெனரல் அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்தும்படியாக அந்த நதியின் தண்ணீர் இப்பொழுது வற்றி இருக்கிறது. இப்பொழுது சரித்திரபூர்வமாக அது தண்ணியை வற்றி தான் இருக்குது. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கு வாயிலிருந்து தவளைக்கோப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அன்கிளீன் ஸ்பிரிட் come out the mouth of the dragon, the beast and the false prophet. அவங்களுடைய வாயிலிருந்து அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு வருது. அது என்ன செய்யறது என்றால், பூலோகமெங்கில் உள்ள ராஜாக்களை தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு செல்கிறது. அவங்களுடைய வாயிலிருந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் வருது. அந்த ஈவில் ஸ்பிரிட் உலகமெங்கிலும் பரவி இந்த பூமியின் ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக, அவங்கள கேதர் பண்ணும்படியாக போகிறது. அது என்ன யுத்தம்? அதான் அர்மகதோன் யுத்தம். அதான் 16 வசனத்தில் எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னும் இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறது. இப்பொழுது அது நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குதுங்க சொல்றது என்ன? நீங்க கவனமாக கவனிங்க. அதான் ஃபால்ஸ் ப்ராஃபெட்டு. ஃபால்ஸ் ப்ராஃபெட்டு கள்ளத்திற்கு திசை என்றால் அவனுடைய உபதேசங்களை குறிக்கிறது. ஃபால்ஸ் ப்ராஃபெட்டு, ஃபால்ஸ் அனாயிண்டட் பீப்புள். அவங்க ஜனங்களை ஒன்று சேர்க்கிறாங்க. அந்த டிராகன், அந்த வலு சர்ப்பம், டிராகன் இஸ் மேக்கிங் வார். அது வந்து வலு சர்ப்பம் இப்பொழுது யுத்தத்தை கொண்டு வருகிறது. ப்ராஃபெட்டு பீஸ்டு, பீஸ்ட் மிருகமானது, அது இன்னைக்கு அரசியல் வல்லமையாக இருக்கிறது. அரசியலுக்கு அதிக பவர் உண்டு. அவங்க நினைச்சா ஒரு சட்டம் போட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ராத்திரியில இந்த பணம் செல்லுபடி ஆகுதுன்னா அன்னைக்கு ராத்திரியில போச்சே பணம். ஒரே ஒரு வார்த்தை தான், அரசாங்கத்து அரசியல் வல்லமை அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்தியா முழுசும் பணம் செல்லுபடி ஆகாது. ஒரு நாள் ராத்திரியில சொன்னது, அடுத்த நாள் காலையில நீங்க ரூபாயை கொண்டு கடையில கொடுத்தா பொருள் வாங்க முடியாது. எவ்வளோ அந்த பாலிடிக்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்க பாருங்க. யாரை நினைச்சாலும் பிளாக் பண்ண முடியும், அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அவங்க எதுவும் செய்ய முடியாது. பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவ உன்னை விடுதலையாக்கும், உன்னை ஒப்பு கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு பிலாத்து சொல்றான். அப்படி இயேசு சொல்றாரு, பரலோகத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டாலோடைய என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. அரசாங்கத்துக்கு பவர் இருக்குது, ஆனாலும் அங்கிருந்து அவர் கிராண்ட் பண்ணாதான், அனுமதிச்சாதான். டிராகன் என்ன செய்யறது, அந்த ஃபால்ஸ் ப்ராபெட், அந்த பீஸ்ட், அந்த மிருகம், அதுல வந்து தவளைக்கப்பான ஆவிகள், ஸ்பிரிட் லைக் ஃப்ராக்ஸ், அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள், அவங்களுடைய போதனையின் மூலமாக அந்த அசுத்த ஆவிகள் வருகிறது. அந்த டீச்சிங், அந்த அது வந்து டீச்சிங் வந்து ஸ்பிரிட்டா இருக்கிறது, அது ஒரு ஆவி, அசுத்த ஆவியா இருக்கிறது. அது உலகமெங்கிலுக்கு ராஜாக்களை ஒன்று சேர்க்கிறது. எதற்காக? அர்மகதோன் யுத்தத்துக்காக ஒன்று சேர்க்கிறது. அது என்ன ஸ்பிரிட்டு? லையிங் ஸ்பிரிட், பொய்யின் ஆவிகள். அது பொய்யான அற்புதங்களை செய்கிற பொய்யின் ஆவிகள். இந்த லையிங் ஸ்பிரிட் என்ன செய்யுது? பூலோகமெங்கிலுக்கு ராஜாக்களை, பூமியின் ராஜாக்கள், த கிங்ஸ் ஆஃப் த எர்த், அவர்களை வந்து கேதர் பண்ணுகிறது. எதற்காக? அங்க வந்து அர்மகதோன் யுத்தத்துக்காக கேதர் பண்ணுகிறது. அமெரிக்காவில் போரிஸ் இல்லை, ஜோ பைடன் இருக்கிறார். பிரிட்டன்ல வந்து போரிஸ் ஜான்சன் அங்கே இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அதிபதி இருக்கிறாங்க. G8 மகா நாடு வந்து கிரேட் நேஷன், உலகத்தில் பெரிய நாடுகள். அந்த G8 மகா நாடு அது நடக்கும், வருஷம் தோறும் அது நடக்கும். அவங்க ஒன்று சேர்ந்து உலகத்தை வந்து என்ன மாதிரி செய்யலாம், உலகத்தை எப்படி நல்ல மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லி, பிக்கர் நேஷன் ஆஃப் த வேர்ல்டு கேதரிங் டுகெதர் இன் சம்மிட்ஸ், இது அவங்க மாநாடு நடத்துவாங்க. இப்போ என்ன மாதிரினா, G8 G7 மகா நாடுலாம் ஒழிஞ்சு போச்சு. இப்போ வந்து D10 வந்திருக்கு. அந்த D10 வந்து இந்தியாவும் இருக்கிறது. D10 மகா நாடு நடக்கிறது. 10 நாடுகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. அந்த 10 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து D10 நாங்கள் உருவாயிருக்கிறது. அந்த D10 என்னன்னா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் படமும் போட்டிருக்கு. இந்தியாவும் இதான் டீட்டன்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், இதெல்லாம் டெமோக்ராட்டிக் நாடுகள். போரிஸ் ஜான்சன் இங்கிலாண்டுடைய, கிரேட் பிரிட்டனுடைய அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுகிறனால, இனிமேல் G7 G8 வேண்டாம், D10 தான் கொண்டு வரணும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இத்தாலி, ஜப்பான், சவுத் கொரியா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இப்பொழுது அவிதமான ஒரு சம்மிட் மகா நாடு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக, உலகத்தை ஒரு சரியான கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு சொல்லி இந்த 10 பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. அதுல இந்தியாவும் இருக்கு. இதுதான் இந்த 10 கொம்புகள். இந்த 10 கொம்புகள் இப்பொழுது உருவாயிருக்கு, இப்ப நடக்குது, சமீபத்தில் நடக்குது. அதனால G10 G8 அங்க 8 லாபம் முடிஞ்சு போச்சு. பெண்ணா காலத்தில் G7 இருந்துச்சு, 7 பெரிய நாடுகள். இப்பொழுது G8 வந்தது. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு இப்ப D10 வந்திருக்கு. அதான் அந்த சொன்னா, அந்த தவளைக்கொப்பான ஆவிகள் பூலோகமெங்கில் உள்ள ராஜாக்களை எதுக்கு வழி நடத்துது? அவங்க சமாதானத்தை கொண்டு வரணும். இந்த என்ன ஜென்ரல், இந்த வெப்பமயமாகுது, பூமி வெப்பமாகுது, அதனால ஐஸ் கட்டிலாம் உருகி வருது. அதனால நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அந்த பூமி வெப்பமயமாகுதலை தடுக்க வேண்டும், தீவிரவாதத்தை தடுக்க வேண்டும். இதுக்காக அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க. இந்த உலகத்தை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்னு அவங்க இன்னைக்கு கூடிட்டாங்க. இந்தியாவும் அங்கே வந்துட்டு, இதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அவரும் அங்கே அதில் அங்கே டீடெயில் ஒரு ஆளாக இருக்கிறார். அந்த 10 நாடுல அவரும் ஒரு ஆளா இருக்கிறார். அவ்விதமான உலகம் இப்ப வந்திருக்குது. 10 கொம்புகள் உருவாகி விட்டது. பாருங்க, கடைசி நேரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது. நம்ம எதை பார்க்கறோம்னா, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அது நிறைவேறுது. ஆண்டவர் அதை முன்னக்கூட்டியே பார்த்திருக்கிறார், அதை எழுதி வச்சிருக்கிறார். இப்ப D10 வந்திருக்கிறது. அந்த ஆவிகள் தவளைக்கொப்பான பிசாசுங்க. தவளை என்னைக்குமே பின்னோக்கி தான் பார்க்குமா. Frog always looking back. அது என்ன இன்னைக்கு எல்லாரும் என் மேல லுக்கிங் பேக், நிசாயாவை பார்க்கிறாங்க. நிசாயால தான் திருத்தம் வந்துச்சு. எல்லா பெந்தகோஸ், ஈவன் டிபிஎம், எல்லாமே எல்லா பெந்தகோசங்களும் இதோ என்ன செய்யும் என்றால் எல்லாமே டிரினிட்டிக்கு திரும்புது, நிசையாவுக்கு திரும்புது. இந்த புரோட்டஸ்டன்ட்காரங்க இப்போ போப்பை அங்கீகரிக்கிறாங்க, கத்தோலிக்க மார்க்கத்தை அங்கீகரிக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்று தான். அவங்க இப்பொழுது புரோட்டஸ்டன்ட் பெந்தகோஸ் எல்லாமே இதோ ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தோடு இணைகிறது. அவங்கள கேட்டால் காலத்தின் கட்டாயம் என்று சொல்வார்கள். உலகத்தில் எதிர்ப்பு அதிகமாயிட்டது. கத்தோலிக்கத்தோடு சேர்ந்தாதான் நம்ம வந்து நம்ம ஸ்தாபனத்தை காப்பாற்ற முடியும், அல்லது காப்பாற்ற முடியாது. இதனால எல்லாமே இப்பொழுது அந்த தவளைக்கொப்பான ஆவிகள் எல்லா ஸ்தாபனத்தையும் அவங்களுடைய டீச்சிங் வந்து அங்க பின்னால கொண்டு சொல்லுது. கிபி 325 நிசாயா என்ற இடத்துல திருத்தம் உருவாச்சு, ரோமாபுரியில உருவாச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானசானம் வந்து, ஒன் காட் வந்து எருசலேமில் உருவாச்சு, சியோனில உருவானது. இது வந்து ரோமாபுரி உபதேசம். எல்லாம் இப்ப ரோமாபுரிக்கு பின்னிட்டு திரும்புது. தவளைக்கொப்பான ஆவிகள் அவங்களை கொண்டு சொல்லுது. இத இந்த அரசியல் தலைவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த சம்மிட்ல, மகா நாடுல அவங்க பேசுற பேச்சு என்ன செய்யணும், உலகத்தை வந்து அர்மகதோனுக்கு வழி நடத்து. இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன்ங்கிறவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். இந்த டீட்டன் உருவாக்குறதுல தீவிரமா இருக்கிறார். ஜோ பைடனும் முக்கியமான ஆளா இருக்கிறார். இந்தியாவும் இருக்கு. எப்படி பாத்தீங்களா, அந்த வேத வசனம் நிறைவேறுது. அவங்கள அறியாமலேயே அங்க பைபிள் அங்க எழுதி வச்சிருக்குது. ஈகிள் நமக்கு சொல்லுது, நீ வந்து பாரு என்ன வந்து ரகசியம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்க. அது பொய்யின் ஆவிகளா இருக்கிறது. அது பொய்யின் ஆவிகள் என்ன செய்யணும், லையிங் ஸ்பிரிட். இந்த லையிங் ஸ்பிரிட் என்ன செய்யுது, ஒன்று சேர்க்குது, யுத்தத்துக்கு ஒன்று சேர்க்கிறது. அதுக்கு உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் 20:22-23 வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார்.
சரி பாருங்க என்ன செய்யறால், அந்த ஆகாப் சொல்லுகிறான் நம்ம யுத்தத்துக்கு போகணும், ராமோத் கிலேயாத் நமக்கு சொந்தமானது, அதை சீரியர்கள் வைத்திருக்கிறாங்க, நீர் என்னுடைய யுத்தத்துக்கு வாரீரா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் நம்ம வந்து யுத்தத்தில் என்ன நடக்குங்கிறத நம்ம தேவனுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக அதை தெரிய வேண்டும் சொல்லும் பொழுது, சிதேக்கியா அங்கே வருகிறான். சிதேக்கியா 400 தீர்க்க தரிசிகளோடு வருகிறான். யுத்தத்துக்கு போனா ஜெயம் கிடைக்குமா, ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, இல்ல அந்த யோசபாத்துக்கு அதுல திருப்தி இல்லை. யாராயிலும் இன்னும் யாராவது கர்த்தருடைய திக்கு தரிசி இருக்கிறார்களா, மிகாயானு ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் எனக்கு எப்பவுமே அகைன்ஸ்டா தான் பேசுவான். இல்ல அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் சொல்றான் என்ன சொல்றால், யுத்தத்துக்கு போனா ஜெயம் கிடைக்கும், நீ உள்ளத சொல்றியா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் ஒரு, நான் ஒரு தரிசனம் கண்டேன், தேவன் திங்காசல இருக்கிறார், ஆகாப்பு விழும்படி யார் அவனுக்கு போதனை செய்வான் என்று கத்த சொல்லும் பொழுது, ஒவ்வொரு ஆவிகளும் ஒன்னொன்னு சொல்லுச்சு. வர ஒரு அசுத்தாவி வந்துச்சு. அந்த ஆவி என்னச்சுன்னா, நான் போய் அவனை விளை வைப்பேன். எப்படி விளை வைப்பா, அவனுடைய தீர்க்க தரிசியின் வாயில பொய்யின் ஆவியா இருப்பேன். அவர்கள் பொய்ய தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். யுத்தத்துக்கு போகும் ஜெயம் கிடைக்கும், நீர் எல்லாத்தையும் முட்டி தழுவீர். அவன் இரும்பு கொம்புகளை ஏற்படுத்தி அவன் முட்டி தழுகிறான் சிதேக்கியா. அதனால அவங்க ஒரு அடையாளத்தை வேற காமிக்கிறான், இந்த மாதிரி முட்டி தள்ளி இந்த சீரியல ஜெயிப்பீர். ஆனா மிகாயா என்ன சொல்றான், இது எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேற போகுது, நீர் திரும்பி வர முடியாது. தேவனுடைய ஜனங்கள் சிதறடிக்கப்படுவதை நான் கண்டேன் என்று சொல்லும் பொழுது, அந்த சிதேக்கியா வந்து அவனை ஒரு அடி அடிக்கிறான். தேவனுடைய ஆவி என்ன விட்டுட்டு ஓண்ட எப்படி வந்துச்சு, லீ உள்ளறையில பதுங்கும் பொழுது அது உனக்கு தெரியும். எலியா சொல்லியிருக்கிறார், ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கும். இவன் காண்கிற தரிசனம் வந்து அதுக்கு கரெக்டா இருக்குது. யுத்தத்திலே 3வது யுத்தத்திலே தோல்வி கிடைக்கும். முதல்ல மலையில யுத்தம் நடந்தது, ஆகாபுக்கு ஜெயம் கிடைத்தது. ரெண்டாவது பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடந்தது, அது 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரெண்டு யுத்தத்திலையும் ஜெயம் கிடைத்தது. இப்பொழுது 3வது யுத்தம், 3வது யுத்தத்தில் ஜெயம் கிடைக்காது. அமெரிக்கா, ஆகாப் வந்து அமெரிக்கா, ஜேசபல் வந்து வாடிகன். அமெரிக்காவுக்கு 1வது யுத்தத்திலே, 1வது உலக யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது, 2வது உலக யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது. ஆனால் முதல்ல 3வது உலக யுத்தத்திலே அமெரிக்காவுக்கு ஜெயம் கிடைக்காது. அந்த பொய்யின் ஆவி என்ன சொல்லுது? உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனா மிகாயா வந்து எலஜானுடைய தீக்கு தர்சனத்தை பார்க்கிறான். ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கும், யேசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று சொன்ன வசனம் நிறைவேற வேண்டியது இதுதான். 3வது உலக யுத்தத்திலே அமெரிக்காவுக்கு ஜெயம் கிடைக்காது, ஆகாபுக்கு ஜெயம் கிடைக்காது என்று தீர்க்க தரிசனம் வந்தா பொய்யின் ஆவிகள் வந்து அந்த 400 தீர்க்க தரிசிகளுக்குள்ள வந்து இன்னைக்கு சாபன போதனோட பொய்யின் ஆவி, சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன், அங்கே போனேன், இங்கே போனேன், ஃபுல்லாக பொய். பாஸ்டர்கள் நிறைய பேர் பொய் பேசுகிறாங்க, சாபனத்து பாஸ்டர்கள் நிறைய பேர் பொய்யின் ஆவி தான் இருக்கு. நான் யூடியூப்பில் அவங்க செய்தியை கொஞ்சம் கேட்டு பார்ப்பேன், அவங்க என்ன தான் சொல்கிறாங்க. நீ அவங்க 3/4 பேர் பொய் பேசுகிறாங்க. அவங்க தரிசனத்தையும் சொப்பனத்தையும் அவங்களே உருவாக்கி பேசுகிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கலை. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாருன்னா நீ ஒன்காடை பிலீவ் பண்ணி சொல்லுவார், நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லுவார். இவனுடைய சாபனத்தை நீ இருக்காத, அது வந்து மரணம், அது அதை விட்டு வெளியே வான்னு சொல்லுவார். இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தரிசனத்தை தயார் பண்ணிக்கிடுறாங்க. ஃபுல்லாக பொய்யின் ஆவிகள். பொய்யின் ஆவிகள் என்ன செய்யுது? கடைசியில் கத்தோலிக்கத்தை கொண்டு போய் சேரும். வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் மூலமாக, WCC மூலமாக அவங்க வந்து கத்தோலிக்க மார்க்கத்தோடு சேருவாங்க. வேசியினுடைய பிள்ளைகள் வேசியோடு கூட போய் சேர வேண்டிய காலம் இது. இதோ பூமியின் ராஜாக்களை இந்த அசுத்த ஆவிகள், இந்த பொய்யின் ஆவிகள் எல்லாத்தையும் வஞ்சித்து அர்மகதோன் யுத்தத்துக்கு அவங்களை கேதர் பண்ணுகிறது. ஏனென்றால் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் நிராகரித்தபடியினாலே, இதோ அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தின் ஆவியை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். 2 அதிகாரம் 10 வாசிக்கலாம்.
கெட்டு போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
சார், இங்க என்ன எழுதியிருக்கிறது? God shall send them strong delusion that they should believe a lie. அவள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, சத்தியத்தின் மேல அவளுக்கு அன்பு இல்லாதனால, சத்தியத்தை புறக்கணிக்கிறதுனால அவங்க பொய்யை விசுவாசிக்கும்படியாக இவ்விதமான ஒரு வஞ்சகத்தை அனுப்புவார். இன்றைக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பொய்யின் ஆவி அவர்களை வஞ்சிக்கிறது. They should believe a lie. அவள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். நடந்துகிட்டு இருக்குது. ஜனங்கள் வந்து 100 கணக்கில் 1000 கணக்கில் போயிட்டு அவங்க பொய் பேசுறத வந்து தலை ஆட்டி ஆட்டி கேட்கிறாங்க. 1000 கணக்கில் ஜனங்கள் வந்திருப்பாங்க, ஆனா அவர் அங்க பொய் சொல்லுவார், அந்த பாஸ்டர் பொய் பேசுவார், அந்த பொய்ய கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாருங்க ஆண்டவர் அந்த, ஏனென்றால் அவங்க சத்தியத்தை நேசிக்கல, சத்தியத்தை வெறுத்தபடினாலே அவர்களை ஆண்டவர் வந்து அப்படி ஒப்பு கொடுத்து விட்டார். நீ பொய்ய நம்பிக்கிட்டே இரு அப்படின்னு விட்டுட்டார். சில வேலை கேள்வி, உன் தேவநாய கத்தர் ஒருவர் கத்தருங்களும் 3 பேர் எப்படி வருவாங்க? வேதத்தில் இல்லாத உபதேசம் திருநிட்டிங்க வேடம் எப்படி நம்ம பிலீவ் பண்றது? திரியேக தேவன், திருத்துவ தேவன் எங்க பைபிள்ல எழுதியிருக்குது? இந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இந்த பொய்யை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் பொய்யின் ஆவியை அவர்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அது ஜனங்களை ஒன்று சேர்க்குது. பண்டல் பண்டலா கட்டப்படுறாங்க. பூமியின் ராஜாக்கள் டீச்சர்ல இணைஞ்சு இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்னைக்கு இணைஞ்சு என்ன செய்யறதுனாலும் உலகத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரும் நினைக்கும் பொழுது, கடைசியா அர்மகதோன் யுத்தத்துக்கு தான் இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாருமே 3வது உலக யுத்தத்துக்கு தான் உலகத்தை நடத்துவாங்க. உலகத்துல சமாதானத்தை கொண்டு வர முடியாது, அவங்க 3வது உலக யுத்தத்துக்கு தான் நடத்துவாங்க. எப்படி பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம வார்த்தையில ஒன்று சேர்ந்திருக்கோம். 7 thunders இஸ் அவேக்கனிங் த பிரைட். 7 இடிகள் தங்க நமக்கு விழித்தெழுதலை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம இப்ப சத்தியத்தை நேசிக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், நம்ம அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? கேதர், எங்க கேதர் பண்றோம்? ஆகாயத்திலே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோட இறங்கி வந்திருக்கிறார். செவன் சீல், நாலாம் முத்திரையின் காலத்தில் தான் செவன் சீல் வருகிறது. அதனால இப்பொழுது செவன் சீல் வந்திருக்கிறது. மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். புக்கு இன்னைக்கு ஓபன் ஆகியிருக்கிறது. ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டு இன்னைக்கு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாடுகள் தான் செவன் தண்டர்ஸ் ஆகியிருக்கிறது. இந்த ஏழு இடிகளை என்ன செய்யறது என்றால் நம்மை வந்து ஒன்று சேர்க்கிறது. எங்க ஒன்று சேர்க்கிறது? வார்த்தையை சுற்றிலும் ஒன்று சேர்க்கிறது. Where there is fresh meat, the eagles will gather together. எங்கே புதிய மாம்சம் உண்டோ அங்கே கழுகுகள் அங்கே ஒன்று சேர்கிறது. இன்னைக்கு நம்ம ஈகிளா இருக்கிறோம். நம்ம புதிய மாம்சத்தை, அந்த ஃப்ரெஷ் வேர்டை நம்ம புசித்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஆபத்து வரும் பொழுது, உலகம் தேர்ட் வேர்ல்ட் போகும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே கூட்டிச்சார். தீங்கு நாளில் when the time of trouble come, இது அவர் என்ன நம்ம அவருடைய டேபர்நாக்கிளுக்கு நம்மை கூட்டி சேர்த்து விடுவார். சங்கீதம் 27:5.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
தீங்கு நாளில் என்னை அவர் கூடாரத்திலே மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். அந்த டேட் வேல்வார் வரும் பொழுது, அந்த மூன்றாவது ஐயோ வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால், அங்க தீங்கு நாள் வரும் பொழுது, உலக அழிவு வரும் பொழுது, அட்டாமிக் ஃபயர்னால இந்த உலகம் அழியும் பொழுது, கலைகள் சுட்டரிக்கப்படும் பொழுது, எல்லா டினாமினேஷனும் கலைகளுடைய கட்டுகளாக இருக்குது. ஒவ்வொரு பண்டல், இந்த பண்டல் எல்லாம் சுத்திகரிக்கும் பொழுது, உலகத்திற்கு அவிசுவாசிகள், இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாருமே சுட்டரிக்கப்படுவார்கள். அவர்கள் சாம்பலாக மாறுவார்கள். அட்டாமிக் ஃபயர்ல சாம்பலாக மாறும் பொழுது, அந்த டைம் ஆஃப் ட்ரபிள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆகாயத்திலே கூட்டி சேர்ப்பார். இயேசுக்கள் மரித்தல் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. பாதுகாப்பான இடம் மேல இருக்கு. அதனால ஆண்டவர் நம்மளை மேல கொண்டு செல்வார். இப்போ நம்ம வார்த்தையை சுற்றிலும் கேதர் பண்ணும் பொழுது செவன் தண்டர்ஸ் நம்மை கேதர் பண்ணுகிறது. அது ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்டு போயிருக்கிறது. ஆனால் இந்த மிருகத்தின் வாயிலும், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும், வலுசற்பத்தின் வாயிலிருந்து, அவங்க வாயிலிருந்து போடுற உபதேசம், அதாவது டீட்டன் மகா நாட்டில் இருக்கிறவங்க, இந்த டினாமினேஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்க்கிறாங்க. எல்லா அருமுகதும் யுத்தத்துக்கு தேர்டு வேல்வால போய் அழியறதுக்காக ஒன்று சேர்றாங்க. அட்டாமிக் போர்டராக இதோ அணு அந்த குண்டுக்கு இரையாக மாறுவார். எல்லாமே அட்டாமிக் ஃபயருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்குது. சாத்தானை கேதர் பண்ணுகிறான். அந்த தவளைக்கொப்பான ஆவிகளை அதை செய்கிறது, அந்த அசுத்த ஆவிகள் செய்கிறது. உலக மகா நாடு நடக்கிறது. தலைவர்கள் ஒன்று கூடுறாங்க. எதுக்காக? தேர்டு வேர்ல்டு வார்க்கு கொண்டு செல்றதுக்காக. இந்த உலகத்தை அங்கே கொண்டு போய் அங்கே முடிய போறாங்க. ஆனால் அந்த விதமான டைம் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலே எடுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பிஃபோர் அட்டாமிக் பாம் த பிரைட் வில் பி இன் க்ளோரி. ஹல்லேலூயா. அந்த அட்டாமிக் ஃபயர் வரும் பொழுது நம்ம மகிமையிலே இருப்போம். ஹல்லேலூயா. பிஃபோர் ஒன் அட்டாமிக் பாம் கேன் ஃபால் த பிரைட் வில் பி இன் க்ளோரி. ஒரு அட்டாம் பாம்பு உளுறதுக்கு முன்னதாக நீங்க வந்து மகிமையிலே இருப்பீங்க. ஹல்லேலூயா. வீட்டு வந்து கேர்னர்ல கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஆமீன். கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட பின்பு களைகள் சுட்டரிக்கப்படும். ஆமீன். களைகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதற்காக கட்டுகளாக கட்டுக்கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. பைபிளில் இன்னொரு உதாரணத்தை சொல்லி முடிக்க போறேன். அப்சலோமை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 Samuel 15 அவன் வந்து எல்லாரையும் கேதர் பண்ணிட்டான். தாவீதுக்கு விரோதமாக கேதர் பண்ணிவிட்டான். தாவீதுக்கு விரோதமாக அவன் கேதர் பண்ணி ஒரு தாவீதை வந்து வெறுங்காலோடு கூட சிங்காசனத்திலிருந்து மலைக்கு ஓடப்பத்தக்கதாக உயிர் தப்பி பிழைக்கும்படியாக அவன் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 2 Samuel 15 2-4 வாசிக்கலாம்.
மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவளுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகியும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி
சரி அப்சலோம் வந்து தாவீதினுடைய மகன், அவன் செய்த காரியங்கள் பிடிக்காதனாலே அவன் தகப்பனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மறுபடியும் யோவாபு மூலமாக தகப்பனத்தில் வருகிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால் ராஜாங்கத்தை பிடிக்க வேண்டும். ராஜாங்கத்தை அரசை பிடிக்க வேண்டும், அரசை தன் வசமாக்கி ஆளுகை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும், தாவீதின் சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதை முறப்படி வந்தால் தப்பு இல்லையே. நம்ம வந்து முறப்படி வரோம். ஜஸ்டிஃபிகேஷன், சயின்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பிற ஹோலி கோஸ் ஹிம்செல்ஃப் நமக்கு நியூ பேர்த் கிடைஞ்சி அதுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற்று வெட்டிங் சப்பரில் போயிட்டு அதுக்கு பிறகு உலகத்தை ஆளுகை செய்து வரோம். நம்ம முறப்படி வரோம். முறப்படி ராஜாங்கத்துக்கு வந்தால் நல்லது தான். ஆனால் இவன் வந்து தன்னுடைய குறுக்கு வழியில் வர்றான், அதுதான் தப்பு. நியாயமானபடி ஜனங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சா ரைட், தில்லு முள்ளு பண்ணி ஜெயிச்சா அது நல்லது இல்லையா? அவனுக்கு அந்த மனுஷனுக்கு நல்லது இல்லையே. அது தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியம். அப்சலோமா ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் ராஜாவாக வந்தா ரைட், அவன் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளாமலே அவன் ராஜாவாக வரணும்னு ஆசைப்பட்டா. ஒருத்தர் ஆண்டவர் பாஸ்டரா தெரிந்து கொண்டா பாஸ்டரா வரலாம், பாஸ்டரா தெரிந்து கொள்ளாம அவங்க குறுக்கு வழியில பாஸ்டரா வரணும், அவங்க பாட்டுல 4 பேரை சேர்த்துக்கிட்டு சர்ச்ச ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி எப்படி அது? அந்த ஊழியம் வந்து தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஊழியமா? அதனால நித்திய ஜீவன் உண்டா? அங்க ராப்சர் வருமா? இதுதான் உலகத்துல வந்து என்னன்னா ஆண்டவரால ஏற்படுத்தது வேற, மனுஷனா குறுக்கு வழியில போயிட்டு அவனா ஆசைப்பட்டு ஒரு சாணத்தை எடுத்துக்கொள்வது, அது வந்து முற்றிலும் வித்தியாசமானது. அப்சலோம் அந்த மாதிரி ட்ரை பண்றோம். அப்சலோம் ரொம்ப அழகானவன் பைபிள்ல போட்டிருக்கு, ரொம்ப அழகானவன். 2 Samuel 15:25 வாசிக்கலாம்.
இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும்,
இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்சலோமை போல அழகானவன் யாருமே கிடையாது, அப்சலோமை போல சௌந்தரியவான் யாரும் கிடையாது. அடுத்தபடியா வாசிக்கலாம்.
உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாது.
உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனுடைய உடம்புல எந்த வியாதியும் கிடையாது, எந்த விதமான குறையும் கிடையாது. பெர்ஃபெக்ட் பியூட்டி அவன், பெர்ஃபெக்ட் ஹெல்த், ஆரோக்கியம், ஒரு சின்ன வியாதி அவனுக்கு கிடையாது. அடுத்தபடியா வாசிக்கலாம்.
அவன் தன் தலைமையை தனக்கு பாரமா இருப்பதனால் வருஷாந்திரம் சிறைத்துக் கொள்வான்.
சரி பாருங்க, அவன் வந்து பெர்ஃபெக்ட் பியூட்டி, பெர்ஃபெக்ட் ஹெல்த் அவனுக்கு இருக்கிறது. அவனை போல இஸ்ரவேலில் யாரும் அழகானவன் கிடையாது அப்படின்னு அவனை பார்த்தா யாரும் மயங்கிடுவாங்க. அவனுடைய பேச்சு அதுக்கு மேல, யாராயிலும் ராஜாட்ட நியாயம் விசாரிக்க வந்தா எங்க அப்பாட்ட போனா சரியா நியாயம் சொல்ல மாட்டாரு, பாசிட்டிவ் சொன்னா உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு, அவர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க, பாஸ்டர் நியாயத்தை தான் சொல்லுவாரு, அவர் பைபிள் படி தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அதை நினைக்க மாட்டாங்க. அதனால அவன் சொல்லுவான் எங்கள் அப்பாட்ட தாவீது நியாயமே தான் விசாரிப்பான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன்கிட்ட யாராயிலும் எந்த கோத்திரத்துல இருந்தா நியாயம் விசாரி, நீங்க போறா எங்க அப்பாட்ட போறேன், இதுக்காக போறா நியாயம் விசாரி, எங்க அப்பாட்ட போனா நல்லா நியாயம் விசாரிக்க மாட்டாரு. உன்னுடைய கேஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, நான் மட்டும் ராஜாவானா நல்லா நியாயம் விசாரிப்பேன். இப்படி ஜனங்களை என்ன செய்வான் என்றால் அவங்ககிட்ட வந்து இப்படி தகப்பன குறை பேசி அவன் வந்து ஜனங்களை கவர்ச்சி செய்து கொண்டான். அது மாத்திரமல்ல அவன் மணங்க வரும் பொழுது அவனை அப்படியே தடவி கொடுப்பானோ, அவனை தடவி கொடுத்து அவன் மேல அவனுச்சா ரொம்ப அன்பு இருந்த மாதிரி பாசத்தை காண்பிப்பான். ஆனா உள்ளுக்குள்ள இதயத்துல என்ன இருக்குது? அவன் ராஜாவாருக்காக ஜனங்களை ஏமாத்துறான், மாய்மாலமான அன்பை காண்பிக்கிறான் என்று அவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாரையும் அப்படிதமா செய்து அவன் தகப்பனுக்கு அறியாம அவன் தகப்பனு தெரியாமல பல வருஷமா இப்படி முயற்சி செய்து எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்து கொண்டான்னு போட்டிருக்கு. பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்து கொண்டான். ஆறாம் வசனம் பின்பகுதியை வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் மனுஷருடைய இதயத்தை கவர்ந்து
கொண்டான். இதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆங்கில பைபிள் என்ன ஸ்டோல் தேர் ஹார்ட், அவங்களுடைய இதயத்தை திருடி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிள் அவ்விதமா எழுதியிருக்கு. He stole their heart. இதோ அவங்களுடைய இதயத்தை அவன் திருடி கொண்டான். இதமாக அவன் செய்தான். ஜனங்கள் எல்லாருமே அவனை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பின்பு என்ன செய்யறான் என்றால் அப்பாட்ட போய் ஏமாத்துறானா? எப்ரோனுக்கு போயிட்டு கத்தருக்கு பலி செலுத்த வேண்டும். சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ரகசியமா ஆள் வச்சிருக்கான். அந்த காலத்துல என்ன இந்த மாதிரி செல்போன் எல்லாம் கிடையாது, யாருக்கும் நம்ம நியூஸ் அறிவிக்க முடியாது. இஸ்ரவேல் 12 கோத்திரம் ரொம்ப பெருசா இருக்கு. தமிழ்நாட மாதிரி ஒரு பெரிய இது, எல்லா இடத்துக்கும் அவன் வந்து அங்க ஸ்பை வச்சிருக்கிறான், ஒற்றர்களை வைத்திருக்கிறான், எல்லார்ட்டையும் அந்த நியூஸ் அனுப்பிட்டான். இப்பொழுது அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் அங்கே ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். எப்படி அவன் ஒருங்கிணைச்சான், எப்படி அவங்கள கேதர் பண்ணான் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல ஒரு தகவல் தொடர்பு கிடையாது, ஆனா அவன் எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்த்து விட்டான். பத்தாம் வசந்த வாசிக்கலாம்.
அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுகாரரை அனுப்பி
எல்லாருக்கும் வேவுகாரரை அனுப்புகிறான். அப்சலோம் சென்ட் ஸ்பைஸ் த்ரூட் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல், 12 கோத்திரங்களுக்கும் அந்த அவனுக்கு வேவுகாரரை அனுப்புகிறான். வாசிங்க,
நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவான,
இது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள். சரி
என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான்.
இதோ அவன் ஏற்கனவே ஸ்பைஸ் அங்க வச்சிருக்கிறான், வேவுகாரில வைத்திருக்கிறான். அதன் பின் 12 வசந்த வாசிக்கலாம்.
அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து
இது அப்சலோம் இடத்தில் ஜனங்கள் திரளாய் சேர்ந்தாங்க. தாவீது தேவனால் அழைக்கப்பட்டவன், ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த ஆண்டவரை தாவீதை அழைத்தார். தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது ஒரு பெரிய சங்கீதக்காரன். தாவீது ஒரு கிரேட் மியூசிஷியன். தாவீது ஒரு பெரிய வாரியர், அவன் கேப்டன், அவன் கிங், அவன் பிரீஸ்ட், எல்லா விதமான தேவனால கொடுக்கப்பட்ட சானங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. அவ்வளவு ஒரு நல்ல ராஜா. இப்போ மகன் வந்து அப்சலோம் என்ன செய்கிறான், ஜனங்களை பிரியப்படுத்தி பல வருஷமா ட்ரை பண்றான். அவன் வந்து அவனா ராஜாவாகணும்னு நினைக்கிறது. கொடுங்கோல் மன்னர்களை ஜனங்கள் முடிசூட்டுவதில்லை, அவங்களே ராஜாவா மாறிடுவாங்க கொடுங்கோல் மன்னர்கள். ஆனா உண்மையான மன்னர்களை ஜனங்கள் முடிசூட்டுவார்கள். உண்மையாக ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஜனங்கள் மனப்பூர்வமா ஓட்டு போட்டு ஜெயிக்கணும், எந்த விதமான தில்லுமுழுகளும் குறுக்கு வழிகளும் செய்யாம ஜெயிக்கணும். அதான் உண்மையான காரியம். அதனால இப்பொழுது அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த காலத்துல இந்த மாதிரி எலெக்ஷனை இப்பொழுது எதிர்பார்க்க முடியாது. சில இடங்கள்ல உண்மையா நடக்கலாம், சில இடத்துல உண்மை இல்லாம நடக்கலாம். அவ்விதமாக ஜனங்கள் குறுக்கு வழியில ஜெயிக்கிறாங்க, அது நல்லதல்ல, அது தேசத்துக்கு நல்லதல்ல. இங்க பாருங்க, இவன் குறுக்கு வழியில வருகிறான், ஜனங்களை பிரியப்படுத்தி ஜனங்களை வந்து தன் வசமாய் கண்டு வேவுகாரலை வைத்து ஜனங்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல 13 வசந்த வாசிக்கலாம்.
அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதிடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான்.
இதோ இஸ்ரவேலருடைய ஒவ்வொருடைய இருதயமும் அவனை பற்றி போகிறது, எல்லாருடைய இருதயமும் அப்சலோம் பக்கத்துல போயிட்டு பாருங்க. அவன் கேதர் பண்ணிட்டான். எப்படி கேதர் பண்ணா? தன்னுடைய பேச்சினால, அந்த தவளைக்கு ஒப்பான அசுத்தாவிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து விட்டது. அது எதுக்கு ஒன்று சேர்க்கிறது? ஒரு யுத்தத்துக்கு ஒன்று சேர்க்கிறது. அதான் பொய்யின் ஆவிகள். அவன் ஒரு பொய் உபதேசங்களை கொடுத்து ஜனங்களை எல்லாம் தன் பக்கமாக சேர்த்து கொண்டான். ஒவ்வொரு சாபனமும் பொய் உபதேசங்களை கொடுத்து தான் தங்களுடைய சாபனத்தை தக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க சத்தியத்தையா சொல்றாங்க? இல்லை, சத்தியத்தை சொன்னா நிறைய பேரை சேர்க்க முடியாது. அதனால அவங்க என்னச்சாங்க, பொய் உபதேசங்களை கொண்டு சேர்த்துருக்காங்க. அப்சலோம் அப்படித்தான் சேர்த்துட்டான். இப்பொழுது கட்டுப்பாடு ரொம்ப பலத்து விட்டது. The conspiracy was strong. என்ன சொல்லிருக்கு? கட்டுப்பாடு பலத்து விட்டது. 12 வசனம் பின்பகுதியை பாசிக்கலாம். கட்டுப்பாடு பலத்து விட்டது. Conspiracy was strong. சதி ஆலோசனை இப்பொழுது ரொம்ப பலத்து போச்சு. உலகத்தை அழிவுக்கு கொண்டு வருது. பொய்யின் ஆவிகள். அப்படி கட்டுப்பாடு வளர்த்து விட்டது, தாவீதுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பலத்து விட்டது. அவ்விதமான ஒரு நேரத்தில் அப்சலோம் ஜனங்களை வழி நடத்தி விட்டான். அப்பொழுது தாவீது என்ன செய்கிறான், இனிமேல் நம்ம அரண்மனையில் இருந்தா நமக்கு ஆபத்து. அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அப்போது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடம் இல்லை. அவன் தீவிரத்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயக்கரிக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான்.
ஓல்டு பீப்பிள்லாம் பின்னால இருந்தா நல்லது. இங்க முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு அதெல்லாம் பின்னால இருந்தா ஈஸியா இறங்கி போகலாம். அதுதான் பின்னால இருங்கன்னு சொல்றது. அருமையான நம்ம இங்க இந்த பிரசங்கத்தில் நம்ம என்ன கவனிக்கிறோம், அப்சலோம் கட்டுப்பாடு பலத்து விட்டது. அங்க அகித்தோப்பில் அங்க ஆலோசனை கொடுத்து விட்டான், கட்டுப்பாடு பலத்து விட்டது. இப்பொழுது அந்த நேரத்தில் இருக்கிறோம். இப்ப டீச்சன் வந்து கட்டுப்பாடு பலத்து விடுகிறது, உலகத்தை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது, ஒன் மேன் ரூல்ல கொண்டு வர்றது, எக்கானமிக் பிரசன்ட் எக்கானமிக் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ண வேண்டும். உங்க கடைசியா என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த பணத்தை எல்லாமே டிஜிட்டல் மணியாக மாற்றிவிட வேண்டும். அதெல்லாம் எல்லா பேப்பர் மணியும் அபாலிஷ் பண்ணி நம்ம ஒன் எக்கானமிக் பாலிசியை கொண்டு வர வேண்டும். என்ன சொல்லுகிறார், The hairless daughters are all but gone back to her. Hairless daughter, வேசியின் குமார்த்திகள் எல்லாருமே வேசி பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. அதான் வேர்ல்டு கவுன்சில் மூலமாக பெந்தகோசு இதோ ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் தூசணமான நாமத்தோடு போய் சேர்ந்து. நம்ம வந்து தேவனால் தேவனுடைய நாமம் விளங்கப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறோம். உபாகம் 16:2 வாசிக்கலாம். உபாகம் 16:2
தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாக கர்த்தர்.
இதோ நம்ம வந்து ஆண்டவர் இங்க சேர்த்திருக்கனா அவருடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம். இஸ்ரேலுக்கு ஒன்லி ஒன் பிளேஸ் தான் உண்டு, அந்த நாமம் வெளிங்க தலைவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துல வந்திருக்கோம், மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல வந்திருக்கிறோம். ஆனா அவங்க வந்து தூசணமான நாமங்களிலே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 17:3 அங்கே என்ன சொல்றால், அவள் அவனை ஆவியிலே கொண்டு போனான், அப்பொழுது 7 தலையும் 10 கொம்பளையும் உடையதையும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் அந்த எஸ்ரி ஏறி இருக்க கண்டேன். அதெல்லாம் தூசணமான நாமங்கள். நீங்க யாரு, நாங்க வந்து சிஎஸ், நீங்க யாரு, நாங்க கேத்தலிக்கு, நீங்க யாரு, நான் ஏஜி. 969 நாமங்கள் இருக்கு. அவங்க தங்களுடைய சாபனத்து பேரை சொல்லுவாங்க. இதெல்லாம் தூசணமான நாமங்கள். அந்த மிருகத்தின் மேல அநேக தூசணமான நாமங்கள், ப்ராஸ்மியஸ் நேம்ஸ் இருக்குது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யலாம், அந்த தூசணமான நாமத்தை விட்டுட்டு அவருடைய நாமம் ஹிஸ் ஓன் நேம் இதை விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்திலே இன்னைக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், The Jews have the bonds and the paper. At the right time, the harlot will destroy the present-day money system by calling in all paper and demanded gold. With no gold, the system falls. The Jews will be trapped and come into alliance, and the harlot church will take over the whole world. முழு உலகத்தையும் அது ஆளுகை செய்யும். பேப்பர் மணியை வந்து எல்லாம் பேப்பர் மணியை திரும்ப பெறும், பேப்பர் மணி செல்லாது அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்யும், கோல்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே வரும் பொழுது யூதர்கள் பாதிக்கப்படுவார்கள், உலகம் எங்கில் இருக்க எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். கத்தோலிக்க மார்க்கம் மறந்து உலகத்தையே ஆளுகை செய்யும். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அதுவும் அவ்விதமாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து, இதை என்ன அந்த அப்சலோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவன் அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான். லூசிபர் அழகானவன், நீ ஏதேனில இருந்தாய், நீ பூரண அழகுள்ளவன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு ஒரு சின்ன வியாதி கிடையாது. ஒரு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும், பாடியில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு வியாதியும் கிடையாது. அவ்வளோ ஹெல்த்தானவன், அவ்வளோ அழகானவன். அவனுடைய பேச்சில் எல்லாரும் கவர்ந்து விட்டார்கள். தாவீதை விட்டு அவன் பக்கமாய் சேர்ந்தார்கள். எல்லாத்தையும் சேர்த்துக்கும் போது தாவீது வெறுங்காலோடு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் தாவீதை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்வாலி மரத்திலே அவன் முடி சிக்கி விட்டது. அவன் அந்த இடத்துல தூங்கி கொள்ளும்போது யோபு அவனை இதாக இருந்தால் அவனை கொன்று போட்டான். பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை ஒரு குழியில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் அவிதமாக எழுதியிருக்குது. அவங்க 18:17 வாசிக்கலாம்.
அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவிலே குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள்.
இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கூடாரத்துக்கு ஓடினோம். அவனை வந்து ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. யுத்தத்தில் என்ன செய்ய அவன் தோல்வி அடைந்தா, மகா உபத்திர காலத்துக்கு பிறகு அர்மகதோன் யுத்தம் ஏற்படும் பொழுது இதோ சாத்தான் வந்து அங்கே தோல்வி அடைகிறான். அவனை ஒரு குழியில தூக்கி போட்டார்கள். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசனவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கு இருக்கிற கந்தகம் அக்னி எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். அதனால பாருங்க, அவனை கடைசியில் அவனை வந்து அங்கே குழியில தூக்கி போடுவாங்க. சாத்தான் வந்து கடைசியில் நரகத்திலே தள்ளப்படுவான், பாதாளத்திலே அவன் தள்ளப்படுவான். அப்சலோமுடைய முடிவு எப்படியோ சாத்தானுடைய முடிவு. பின்பு சாத்தான் என்கிறவன் இருக்க போறதே இல்லை. அந்த கோகு மாகோகு யுத்தத்திலே கடைசியான யுத்தம் கோகு மாகோகு யுத்தம். அர்மகதோன் யுத்தத்துக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு அசுத்த ஆவிகளுடைய போராட்டம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அந்த பிசாசின் ஆவிகளை பச்சித்து போடுகிறார். அக்னியின் கந்தம் எரிகிற கடலிலே சாத்தான் தள்ளப்படுகிறான். பாத்தீங்களா, அவன் எல்லாத்தையும் அதுக்கு முன்னால என்ன செய்யறான், எல்லாத்தையும் கேதர் பண்ணுகிறான். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்சலோம் எல்லாரையும் கேதர் பண்ணிவிட்டான். கொஞ்ச பேர் மட்டும்தான் அந்த தாவீது கூட நிலைச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் அப்சலோம் பக்கத்துல சேர்ந்து விட்டார்கள். கொஞ்ச பேர் தான் இன்னைக்கு வார்த்தைக்காக நிற்பாங்க, உண்மையான வார்த்தைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்காக நிற்பாங்க, காட்ஸ் ப்ரோக்ராம்ல இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் மனுஷனுடைய ப்ரோக்ராம், அவங்களுடைய சாபனங்கள் அவங்களுடைய சொந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறது. அதுல கேதர் ஆகிவிடுவாங்க. இன்னைக்கு அதுல கேதர் ஆகியிருக்கிறாங்க. மதங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. மத தீவிரவாதங்கள் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இருள் சூழ்ந்த லோகத்தில் நம்ம இருக்கிறோம். இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது. காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிறது. எல்லாம் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் பொழுது நம்ம ராப்சருக்கு போக முடியாத ஆண்டவர் நம்மை வார்த்தையில ஒன்று சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே என்னை சேர்ப்பார். இருள் உலகத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுது நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்து மெக்சிகோக்கு, நியூ மெக்சிகோல வந்து சுரங்கத்தை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த சுரங்கம் பல 1000 அடி கீழே இருக்கு. அதனால அவங்க வந்து எலிவேட்டர் மூலமாக அவங்க வந்து கீழே போகும் பொழுது என்ன செய்திருந்தால், லைட் அணைஞ்சு போச்சு. லைட் அணைஞ்ச உடனே ரொம்ப இருள், அது பாதாளத்தில் இருக்கிறது அடியில் இருந்தாலும் ரொம்ப இருள் வரும் பொழுது அந்த பெண் வந்து கூச்சல் போட்டது. கூச்சல் போடும் பொழுது அண்ணங்காரன் சொன்ன சொல்லுகிறான் என்றால், நீ வந்து அழாத, இத விளக்கை போடக்கூடியவர் என் பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. விளக்கை போடக்கூடியவர் என் பக்கத்திலே இருக்கிறார், நீ அழவான் வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிறான். விளக்கை போடக்கூடிய இன்ஜினியர், அந்த சுவிட்சை போடக்கூடிய இன்ஜினியர் என் பக்கத்துல தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதை என்ன விளக்கம் கொடுக்கிறார், வார்த்தையை ஜீவிக்கிற செய்கிற தேவன் நம்மத்திலே இருக்கிறார். விளக்கை போடக்கூடியவர் என்றால் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர், வார்த்தையை ஜீவிக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வார்த்தையை ஜீவிக்கிற செய்கிற தேவன் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீ வந்து பயப்படாதே, என் பக்கத்திலே அவர் இருக்கிறார். உலகன்னைக்கு இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது வெளிச்சத்தை போடக்கூடியவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. டர்ன் ஆன் தி லைட். அதனால அவர் வந்து என்ன சொன்னால், விளக்கை போடும் பொழுது வார்த்தையானது ஜீவிக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையே நமக்கு ஜீவிக்க செய்கிறவராக இருக்கிறார். நீங்க என்ன வேட பிலீவ் பண்றீங்களோ அது வெறும் வசனம் அல்ல, அதை ஆண்டவர் ஜீவிக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விளக்கை போடக்கூடியவர், டோன்ட் ஃபியர் லிட்டில் சிஸ்டர், தேர் இஸ் அ மேன் ஹியர் ஹூ கேன் டர்ன் ஆன் த லைட். என் பக்கத்தில் இருக்கிறார், வெளிச்சத்தை போடக்கூடியவர். He can make this word alive. இந்த வார்த்தையை அவர் ஜீவிக்க செய்வார். Hallelujah. எப்படி அவர் விளக்கை போடுகிறார்? How does he turn on light? Make his word known. Open the word. What is the light for? அந்த வார்த்தையை வந்து ஓபன் பண்ணுவதுதான் விளக்கை போடக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இருள் சூழ்ந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கை போடக்கூடியவர் நம் அருகில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக இறங்கி வந்திருக்கிறார்? மனவாட்டிக்கு வார்த்தையை ஜீவிக்க செய்வதற்காக. நீங்க பிலீவ் பண்ற வேட ஜீவிக்கிற செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. மெடிசன் வந்து சுகமாக்குமா? சில நேரங்களில் மெடிசன் வந்து அதிக வியாதிகளை கொண்டு வரும். அது வந்து பக்க விளைவுகளை கொண்டு வரும். இதுக்கு தான் மெடிசன் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். டாக்டர்கிட்ட போகிறதுக்கோ ஆஸ்பத்திரி போகிறதுக்கோ அல்லது மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கிறதுக்கோ நான் யோசிக்கிறேன். நான் அதில் சாப்பிடுறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்ன, இந்த ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. சுகம் கத்துறதுன்னு வருகிறது. ஹல்லேலூயா. அதான் மாத்திரை மெடிசன் எடுக்கும் பொழுது இன்னும் பாடி அது மோசமாக கூட செஞ்சுவிடும். நம்ம டிவைன் ஹீலிங்கை நம்ம பிலீவ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பானையில் தோசை இருக்குது, பானையில் சாவு இருக்கிறது. ஒரு பெரிய பானையில் கூழ் காய்ச்சிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் புத்தீரர் ரெண்டு ராஜாக்கள் 4:40-44 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒருத்தர் ருசி பார்த்துட்டு பானையில் சாவு இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். அப்பொழுது எலிசா தீசி கொஞ்சம் மாவை கொண்டு வாங்க, கொஞ்சம் மாவை போட்டு அதில் கலக்கின உடனே என்ன ஆச்சு? அந்த தோசம் எல்லாம் போய்விட்டது. ஹல்லேலூயா. மெசேஜ் ஆத ஹவர் தான் அந்த ஃப்ளோராக இருக்கிறது, அந்த மாவு. அந்த மெசேஜ் ஆத ஹவரை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது இந்த நேரத்துக்குரிய இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய பாடியில் எல்லாம் இது கலந்துரும். உங்கள் பாடியில் கலந்து உங்கள் பாடிக்கு ஆரோக்கியம் வரும். நீங்கள் கேட்குற மெசேஜ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டாம், மெடிக்கல் ஷாப்பை நோக்கி போக வேண்டாம். உங்களுடைய பணத்தை கொண்டு அங்கே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சிக்னஸ்ஸு எல்லாமே போயிடும். உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுக்கு அதிக பதட்டம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம். இந்த மெசேஜை நீங்கள் பிலீவ் பண்ணால் உங்களோட மைண்டில் சமாதானம் வரும். நீங்கள் பல காரியங்களை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய மைண்டும் நல்லா ஹெல்த்தாக மாறும். உங்களுடைய பாடியும் இது வந்து ஹீலிங் வரும். ஹல்லேலூயா. ஹெல்த்தி மைண்டு, ஹெல்த்தி பாடி. இந்த மெசேஜ் அதை அவருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்கள் உண்மையிலே ரிசீவ் பண்ணால், நீங்கள் அதை உட்கொண்டிட்டீங்கன்னா அது எல்லாத்துலேயும் கலந்துடும். கொஞ்சம் உப்பை போடுங்க, அது எல்லாத்துலேயும் மாவில் எல்லாத்துலேயும் கலந்துடும். அது எப்படி கலக்குது நமக்கு தெரியாது. நம்ம உப்பை போட்டு கொஞ்சம் ஆட்டினோம்னா எல்லா மாவும் உப்பு ஏறிடுது. எப்படி ஏறுது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்ந்துருது. அதே போல் இந்த மெசேஜை நீங்கள் கேட்டு இது உங்கள் வாழ்க்கையில் ஊறி போக வேண்டும். அப்படி ஊறி போகுமென்றால் உங்களுடைய சரீரத்துக்கும் சுகம், உங்கள் மைண்டும் ஹெல்த்தாக இருக்கும். நீங்க நிதானமா நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க கலங்க மாட்டீர்கள். இதோ நான் திருடனை போல வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 15 வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வசனங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியம்.
இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வசனங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த அந்த வசனம் அங்கதான் வருது. இப்பொழுது சாத்தான் எல்லாத்தையும் கேதர் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நம்ம இன்னைக்கு வார்த்தையில கேதர் பண்ணுகிறார். வார்த்தையானது நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை கொண்டு வருது, நம்முடைய மைண்டுக்கு நிதான புத்தியை கொண்டு வருது. நம்ம கவலைப்பட்டு கலங்கிறது இல்லை, நம்ம மைண்ட் ரெஸ்ட்ல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதோ என்ன சென்றால் நம்மளை மேல எடுத்துக்கொள்வார். ஆமே. ரோமியோ ஜூலியட்டை கொண்டு போனது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். திருடனை போல வர்றேன். திருடன் என்ன சொன்னால் நினையாத நேரத்தில் வருவது போல கத்த தம்முடைய ஆத்மாக்க எடுத்து வஸ்திரம். என்ன சொன்னால் நீங்கள் வஸ்திரத்தை வந்து காத்துக்கொள்ள வேண்டும். ஆடம் அண்ட் ஈவை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஹோலி வெயில் இருந்தது. அவங்களுடைய ஹோலி வெயில வந்து சாத்தான் அங்கே ஒரு உபதேசத்தை கொடுத்து அந்த வஸ்திரத்தை அவங்கள விட்டு எடுத்துட்டான். அந்த ஏவாள் அந்த மெசேஜை கேட்ட உடனே அந்த ஃபால்ஸ் அனாயிண்டட் சர்பம், ஃபால்ஸ் அனாயிண்டட் தவறான அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சர்பத்தின் உபதேசத்தை கேட்ட உடனே அவளுடைய ஹோலி வெயில் அங்க போய்விட்டது. அவள் ஸ்போக்கன் வேர்டு மூலமாக குழந்தையை பெற வேண்டும். ஆனால் அவன் இனச்சேர்க்கையின் மூலமாக மாம்சத்தின்படி பிள்ளை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பாத்தீங்களா, அவள் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து போய்விட்டாள். சாத்தன் அவளை வந்து வஞ்சித்து விட்டான், சாத்தான் அவளை கரைப்படுத்தி விட்டான். அவள் எப்படி குழந்தை பெறணும்? உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக அவள் பிள்ளை பெற வேண்டும். ஆனா சாத்தன் வந்து என்ன, இனச்சேர்க்கை மாம்சத்தின்படி பறக்க முடியாத அந்த சிஸ்டத்தை கொண்டு விட்டான். அதே மாதிரி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், முதலாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ரெண்டாம் ஏவாள் வந்து பசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11:2-3 வாசிக்கும் பொழுது, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை பற்றி உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அந்த 2 ஏவாள் வந்து நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சு, அதுவும் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் அது வந்து என்ன சென்றால், ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தி ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்துவது. அந்த உபதேசங்கள் வந்து 2 ஏவாளும் வஞ்சிக்கப்பட்ட, அவளும் தன் வஸ்திரத்தை இழந்து போய்விட்டாள். ஆனா தேட் பிரைட், ஹல்லேலூயா, நீங்களும் நானும், தேட் ஈவ், ஹல்லேலூயா, she will not be deceived. நம்ம சாத்தானுடைய ஸ்கீம் என்னன்னு நமக்கு தெரியும். God, Jesus and his program நமக்கு தெரியும். Hallelujah. ஏனென்றால் opening of the 7 seals, அந்த முத்திரைகள் திறக்கப்படுனாலே அந்த தேவனுடைய சிந்தை நமக்கு வரும் பொழுது சாத்தான் நம்மை வஞ்சிக்க முடியாது, நம்முடைய வஸ்திரத்தை நம்ம இழந்து போக மாட்டோம். நீங்க விழித்து கொண்டு என்ன, உங்கள் வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொடு. இதோ திருடனை போல வருகிறேன், தன் வானம் காணப்படாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறன் பாக்கியம். வஸ்திரத்தை காத்தாதான் நம்ம ரேப்சர்ல போகணும். இன்னைக்கு வெட்டிங் கார்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது, இதை மனவாட்டிக்கு அந்த வெட்டிங் கார்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கார். அந்த ப்ராஃபிட் வெட்டிங் கார்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார். எலியேசர் எப்படி ரெபேக்காளுக்கு வெட்டிங் கார்மெண்ட் கொண்டு வந்தது போல நமக்கு இன்னைக்கு மெசேஜ் அதாக அவர் வெட்டிங் கார்மெண்ட் ஆகியிருக்கிறது. நம்ம இதை உடுத்தி எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். ஏனென்றால் அவர் திருடனை போல வருவார். இந்த வெட்டிங் கார்மெண்ட் நம்ம அணியலன்னா போக முடியாது. சாத்தன் ஃபால்ஸ் டீச்சிங்க கொண்டு வரகிறான். நிறைய ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க தேவனால் அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள். அந்த ஃபால்ஸ் டீச்சிங் வந்து நம்முடைய வஸ்திரத்தை இழந்து போகும்படியாக செய்யும். ஏவாள் தன் வஸ்திரத்தை இழந்து போனால், ஆனால் நீங்க வந்து இழந்து போகாதபடி அதை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த தீங்கு நாள் உலகத்தில் வரும் பொழுது, இருள் சூழும் பொழுது, உலகம் அல்லது அழிவை நோக்கி போய்க்கும் பொழுது, இந்த டீச்சன் மகாநாடு அவங்கள அழிவு உலகத்தை அழிவிலே வழி நடத்தும் பொழுது நீங்க மேலே பெறுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவோம். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடு. கண்ணி கவலை அங்கு இல்லை, கத்ததானே வெளிச்சமாக. கண்ணி கவலை தானே வெளிச்சமாக. கால சத்தம் பாதில் தொன்னிக்கிடு, மாறா ஜனே வந்துவார். கால சத்தம் பாதில் தொன்னிக்கிடு, மாறா ஜனே வந்து. எங்களை நேசிக்கிற பலக பிதாவே, நேரம் மட்டுமாக உடைய வார்த்தைகளை தியானித்து, இது ஒரு லாங் மெசேஜ், உம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்து கேட்டிருக்கிறார்கள். நீர்தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். சாத்தான் இப்பொழுது உலகத்தின் தலைவர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறான். என்னை கலைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படுகிறோம். வெளிப்படுத்தப்பட்ட ரிவீல்டு வேர்டை சுற்றிலும் ஐக்கியப்பட்டுக் கொண்டு நீர் எங்களை ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது உலகமானது அர்மகதோன் யுத்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, தேர்டு ஓவை நோக்கி போய்கொண்டிருக்கு, அந்த 3 ஐயோவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய பைபிளில் எழுதியிருக்கிறது, எழுதப்பட்டபடியே அது நிறைவேறுகிறது. இப்பொழுதும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 2 உலக யுத்தத்துக்கும் 3 உலக யுத்தத்துக்கும் மத்தியில ஜீவித்துக் கொண்டிருக்கோம். இப்பொழுது என்ன நடக்கும் என்று நீ சொன்னது நிறைவேறி. இட்ஸ் எ கேதரிங் டைம். நாங்கள் இப்பொழுது அந்த நேரத்தில் இருக்கிறோம். வார்த்தையை சுற்றிலும் நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உலகமானது தீங்கு நாளை நோக்கி போகும் பொழுது, அழிந்து போகும் பொழுது நாங்கள் மேலே இருப்போம் என்று அறிந்திருக்கோம். மகிமையிலே இருப்போம் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அந்த வாக்கியங்கள் நிறைவேற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வஸ்திரத்தை இழந்து போகாதபடி நாங்கள் அதை காத்துக்கொள்ள உதவிச்சு. சர்ப்பமானது தன்னுடைய உபதேசத்தினாலே, அந்த ஃபால்ஸ் அனாய்டிங்னாலே ஏவாளுடைய வஸ்திரம் அங்கே இழக்கப்பட்டு போனாள். கர்த்தாவே, அந்த ஹோலி வெயில் அவளை விட்டு நீங்கி விட்டது. அவள் லஸ்ட் வெயிலை பெற வேண்டியதாக வந்தது. நாங்கள் அவ்விதமாக போகாதபடி நாங்கள் எங்களுக்கு கொடுக்க அந்த செய்தியிலே நிலைத்திருக்க, வார்த்தையிலே நிலைத்திருக்க, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க, வெளிப்பாட்டிலே நிலைத்திருக்க நீர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையின் அலை கத்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 513, இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். இயேசுவை நம்பி பற்றி
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்திருக்கிறோம். இப்பொழுது கேதரிங் டைமில் இருக்கிறோம். நாங்கள் சபை கூடி வந்திருக்கிறோம். வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். உலகமானது எவ்விதமாய் இருக்கிறது என்ற காரியங்கள் எல்லாம் தியானித்தோம். காணிக்கையின் மூலமாக, தசோபாவத்தின் மூலமாக உமை கனப்படுத்துகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மெல்கிசிதேக்கின் ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆயிரம் மடங்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்மாக உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து, ஒருவருக்கும் ஒரு குறைவில்லாதபடி வழி நடத்து. சுகவீனமாய் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீ சுகத்தை தருவீராக. ஒருவேளை சபைக்கு வர முடியாமல் இருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தை தந்து, நீர்தாமே ஆரோக்கியத்தை தந்து மக்கென்று சாட்சியாக நிறுத்திவீராக. இப்பொழுது மனசில் என்னென்ன பிரேரிக்கஸோடு உடைய பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறார்களோ, ஜபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுப்பீராக. காத்தெடுத்தல் பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு போகத்தக்கதாக உதவிச்சு அன்னால் அவிதமாக ஜோம் பண்ணினாள். பெற்றுக்கொண்டேன் என்று போகும் பொழுது அவளுக்கு அது உண்டாயிருந்தது. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. என்ன காரியங்களுக்காக ஜெபித்தார்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு செல்ல நீர் உதவிச்சு. வார்த்தையை கேட்ட பேதுருவுக்கு அவன் திரளான மீன்கள் கிடைத்தது. முதலாவதவன் வார்த்தையை கேட்டான், பின்பு அவனுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை தந்தி, ஆசீர்வாதத்தை தந்தி. அதே போல இந்த வார்த்தையை கேட்டவர்கள், இந்த பரிபூர்ணமான வார்த்தையை கேட்டவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவீராக. மறுபடியும் மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வரும் பொழுது கர்த்தருடைய பந்தியை நீர் ஆசீர்வதியும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பாத்திரவான்களாக மாற்றுகிறவர் நீர்தான். ஆண்டவரே, அனைவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவீராக, நல்ல ஐக்கியத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். And tell of his wonderful love. Love and mother came and did his sister. Tell it to go my email. Love and mother came and then the mother came. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.